கண்டருமாறு பசுத்தமிழ் ஆனந்தம் பாய்மதமாய் வென்றிட எங்களை ராமானுஜமுனி வேளம் என்னும் கலிமிக்க சென்னல் கழனிக்குறையல் கரைப்பெருமான் ஒலிமிக்க பாடலை உண்டு தன் உள்ளந்தழித்ததனால் வலிமிக்க சீயமி ராமானுஜன் என்னும் ராமானுஜனுத்தந்தாதிங்கிற பிரபந்தத்தில் இரண்டு பாசுரங்கள் காணப்படுகின்றன. அதுல ராமானுஜரே ஓர் பாசுரத்தாலே யானை போலவும், ராமானுஜரே மற்றொரு பாசுரத்தாலே சிங்கம் போலவும் சித்தரிக்கப்படுகிறது. கஜ சிம்மம் இந்த ரெண்டாகவும் ராமானுஜரே இருப்பதாம். யானை நடக்கும்போது தானே பெரிய பிராணிங்கிற பெருமை தெரியும். சிங்கம் நடக்கும்போது தானே காட்டுக்கு அரசன் அப்படிங்கிற தேஜஸ் தெரியும். அத போல ராமானுஜர் ஓரொரு சமயத்தில் பெருமிதத்தோட நடக்கிறார், மற்றொரு சமயத்தில் தானே எதிராஜருங்கிற தேஜஸோடே நடக்கிறார். இது ரெண்டும் எப்ப நடக்கிறதுனால் நம்மாழ்வாருடைய பாசுரங்களையெல்லாம் உண்டு, அதன் அர்த்தம் ராமானுஜருடைய மனசில் விடாமல் ஒலித்து கொண்டிருக்கும் போது யானை போலே நடக்கிறார். திருமங்கையாழ்வாருடைய பாசுரங்களை உண்டு, அதன் அர்த்தம் மனசுல மனநம் பண்ணிட்டே இருக்கும் போது சிங்கத்தை போலே நடக்கிறார் என்னும் மானனுக்கும் கரியனுக்கும் ராமானுஜருக்கும் உண்டான ஓர் தொடர்பு சொல்லப்படுகிறது. அதிலிருந்தே நம்மாழ்வார் பாசுரத்தை சேவிச்சா மத்த மாதங்க மாட்ட ஆன போல இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். திருமங்கையாழ்வார் பாசுரத்தை சேவித்தா சிங்கத்தை போல வீரியத்தோட இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். இவர் பாசுரம் இப்படி, அவருடைய பாசுரம் அப்படி. இந்த ரெண்டு பாசுரங்களும் என்னென்னத்துல ஒத்து போறது? பல தடவை சரணாகதி பண்ண வந்தார்கள். ஒன்னு அங்கியாகவும் மற்றொன்னு அங்கமாகவும் கொண்டு சரணாகதி பல தடவை இந்திரியங்களை கண்டு பயந்து பாசுரம் பாடியது. சுகதுக்கங்கள் மாறி மாறி வந்தது. இவை அத்தனையும் எப்படி இருக்கு? இந்த பாசுரங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை என்னன்னு பார்த்தோம். இப்ப ஒற்றுமையே தான், ரெண்டும் பெருமை தான். ஆனா ஒன்னு யானையை போல இருக்கு, ஒன்னு சிங்கத்தை போல இருக்கு, அது வேற்றுமை. இப்ப நான் வேற்றுமைன்னு சொல்ல போனால் அது வேறு கருத்து சொல்றது, இது வேறு கருத்து சொல்றதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரே கருத்தை தான் சொல்ல வந்தது, ஆனா ரெண்டு கோணங்களில் சொல்ல வந்ததுன்னு வைத்துக் கொள்ளலாம். இவர் அனுபவிச்சது ஒரு மாதிரி, அவர் அனுபவிச்சது ஒரு மாதிரி. இப்ப நம்மாழ்வாரும் பெருமானை குறித்து மிக வருத்தப்பட்டு ஆண் நிலை போய் பெண் நிலையில் பாடுகிறார். இருவருக்குமே நாயிக்கா பாவம் உண்டு. நம்மாழ்வாரு நாயக்க நாயகி பாவத்துல பாடுவார். பகவான் நாயக்கன், ஆழ்வார் நாயகி. திருவங்கி ஆழ்வாரு நாயக்க நாயகி பாவத்துல பாடுவார். பெருமான் தான் நாயக்கன், திருவங்கி ஆழ்வார் நாயகி. அப்ப இந்த ரெண்டு ஆழ்வார்களுக்கும் பேர் மாறுடும். நம்மாழ்வாருக்கு நாயிகாபாவம் வந்தால் பராங்குஷ நாயகின்னு பேர். திருமங்கை ஆழ்வாருக்கு நாயிகாபாவம் வந்தால் பரகால நாயகின்னு பேர். பராங்குஷ நாயகி, பரகால நாயகி. இப்ப இந்த முக்காமணிக்கு தலைப்பு வச்சுக்கணும்னா அதை வச்சிருந்தோம். பராங்குஷ நாயகியும் பரகால நாயகியும் அப்படின்னாலும் மாறனும் கரியனும் தான், அப்படின்னாலும் இன்பமாரியும் அருள் மாறியும் தான். எப்படி பார்த்தாலும் அதே அபிப்பிராயம் தான். அப்ப பராங்குஷன் பராங்குஷ நாயகி ஆயிடுறார், பரகாலம் பரகால நாயகி ஆயிடுறார். ஆனா அதற்குள் ஒரு சிறு வேற்றுமை உண்டு. நம்மாழ்வார் தாய்ப்பாசுரம், தோழிப்பாசுரம், மகள்பாசுரம் மூன்றையுமே வியக்தமாக பாடுவார். ஆனா திருமங்கையாழ்வார் தாய்ப்பாசுரமும் மகள்பாசுரமும் வியக்தமாக இருக்கும், தோழிப்பாசுரம் மறைந்து காணப்படும். தோழின்னு பேசுற பாசுரங்கள் இருக்காது. முதல்ல இந்த ஆழ்வார்களுக்கு ஏன் நாயிகா பாவம் வருதுன்னு பார்ப்போம். ஞானம் வளர்ந்திருந்தால், ஞானத்தில் முற்றி இருந்தால் ஆண் பேச்சா பேசிடுவார். பிரேமம் கனத்து விட்டால் பெண் பேச்சாக பேசுவார்கள். ஞானத்தில் தன் பேச்சு, பிரேமத்தில் பெண் பேச்சு. ஞானத்தோட பேசினா ஆணா பேசின போறா, அப்ப தத்துவார்த்தங்களா சொல்லப்படுவார். பிரேமத்தோட பேசினால் ஓ இன்னும் பெருமானை அடையாமல் விரகத்தில் துடிக்கிறோமே அப்படிங்கிற விரகதாபத்தோட பாடுவார். அது பிரேமத்தில் பேசினது. ஆண் பாவனை பெண் பாவனை பார்த்தோம். பெண் பாவனைக்குள்ளேயே மூன்று உள்ளது. ஒரு தலைமகனை குறித்து தலைவி, அவளுக்குதான் தலைமகள்னு தமிழ் இலக்கியத்தை சொல்றோம், நாயிகான்னு சம்ஸ்கிருதத்துல சொல்றோம், தலைமகள்னு தமிழ்ல சொல்றோம். தலைவி, தலைவிங்கிறது தான் பொண்ணு பெருமான கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவர். இந்த தலைவிக்கு தாயார் பாடும் இல்லையோ அந்த பாவனையிலையும் பாடுவார். அதாவது திருமங்கையாழ்வார்ங்கிற தலைவியே அல்லது பராங்குஷ நாயகிங்கிற தலைவியே தாயார் சொல்லுவள், இப்படி நீ அவன் அவன் நினைச்சு ஓடிந்தியானா, ஊர்ல கெட்ட பேர் வராதா, வீட்டோட அடங்கி இருக்க மாட்டியா அப்படின்னு தாயார் சொல்லுவார். அதையும் இவரே பாடுவார். இந்த 1102 பாசுரத்துக்குள்ள அதுவும் உண்டு. இந்த 1084 பாசுரங்களுக்குள்ள அதுவும் உண்டு. அதனால ஆறு இரு, பொறுமையாறு, ஓடாதே, அவசரப்படாதே, இது தாயார் சொல்றது. அது எப்படி, ஊர்ல இருக்கிற எத்தையான ஒன்னு ஆசைப்பட்டுட்டா ஆசைப்படாதே, பொறுமையாறு, ஆசை கூடாதுன்னு சொல்லலாம். நம் பரமாத்மாவை அடையணும்னு ஆசைப்பட்ட விற்பாடு, அப்ப போய் மெதுவா போனாரான்னு சொல்லிட்டு முடியும். அப்ப அவ என்ன தாயார் என்ன சொல்றார், நீ பெண்ணு வெட்கப்படணும், நீ போய் ஆணை தேடிட்டு போனியானா ஊர் சும்மா இருக்காது, இதெல்லாம் தாயார் சொல்லுவள். ஆனா பெண்ணு சொல்றது, உலகத்த ஆண்களை தேடி போனாத்தான் பெண்ணுக்கு வெட்கமானது, புருஷோத்தமனை தேடி போனா ஒத்தருக்குமே வெட்கம் தேவையில்லை, வெட்கத்தை துறந்தாத்தான் பகவானே கிடைப்பார், அதனால நான் வெட்கப்படுறதாவே இல்லை. இது மகள் திருடுவள். அப்ப தாய் பாசுரமும் ஆச்சு, மகள் பாசுரமும் ஆச்சு. இந்த ரெண்டும் பரகால நாயகி நடத்திலும் உண்டு, பராங்குஷ நாயகி நடத்திலும் உண்டு. ஆனால் இது தவிர தொழிற்பாசனம் ஒண்ணு, தலைவியை தலைமகனோடே சந்திக்க வைக்க வேண்டியது யாரு, அதுதான் தோழியருடைய வேலை. தோழிதான் ஒரு தோட்டத்துக்கு அழைச்சின்னு போய் அவங்கிட்ட போய் ஆறு மணிக்கு வான்னு சொல்லி, இவள்கிட்ட போய் ஆறு மணிக்கு வான்னு சொல்லி, ரெண்டு பேரும் ஆறு மணிக்கு வராளான்னு பார்த்து, அவ பேசிட்டு தச்சே வெளியில யாரும் வந்துடலையான்னு பார்த்து, எவ்வளவு வேலை தோழிக்கு இருக்கு, அதுதான் தோழி பாவனை. அந்த தோழியா எதுக்கு அழ்வார் பாடிக்கிறார்னால், சம்பந்தத்தை ஏற்படுத்தி வைக்கிறவ தோழி வல்யம், நாயகனுக்கும் நாயகிக்கும் சம்பந்தத்தை ஏற்படுத்தி வைக்கிறது தோழி, நாயகனே அவனே என்று காதலிச்சுட்டே இருக்கிறது தலைமகள், வேண்டான்னு தடுத்து கொண்டிருக்கிறது தாயார். உலக இயல்புலேயே இந்த மூணு பாத்திரம் இல்லையோ, இதே போலத்தான் நம்மாழ்வாரு இந்த மூணுலையும் பாடுறார். எப்ப பாடுவார்னால், திருமந்திரத்தில் ஓம்ங்கிற பிரணவத்தாலே பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கிற தொடர்பு சொல்லப்படுகிறது. பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா அனன்யார்க சேஷபூதன், அவனுக்கு அடிமை என்று தொடர்பு சொல்லப்படுறதா, அந்த சம்பந்த ஞானம் வரச்சு எல்லாம் தோழி பாசர் பாடுவோம். ஏன்னா ஜீவாத்மாவான பராங்குஷ நாயகிக்கும் பரமாத்மாவான எம்பெருமானுக்கும் தொடர்பு ஏற்படுத்தி வச்சது யாரு, தோழிதானே. அதனால சம்பந்த ஞானம் வரச்சே எல்லாம் இது எப்படி வச்சுக்கணும்னா, தலைமகன்கிறவன் ஜீவாத்மா, தலைமகன்கிறவன் பரமாத்மா, அப்படி வச்சிருந்தா லோகத்திலேருந்து ரொம்ப சுலபமா புரிஞ்சு கொள்ளலாம். இது ஏதோ காதலி ஏதோ காதலனை பற்றிய பேச்சு அல்ல, ஜீவாத்மா பரமாத்மாவை காதலிக்கிறார், அவரை அடைந்து நித்த சுகமாகிற கல்யாணமாகி விவாகம் முடிந்து வைகுந்தத்தில் வாழ வேண்டும், அதுக்கு தோழி சம்பந்தத்தை ஏற்படுத்தி வைப்பாள். அடுத்து நமகா, எனக்கு நான் அல்லேன், எனக்கு நான் அல்லேன், நீயே உபாயம், என்ன பார்க்கல உன்னையே பார்க்கிறேன், ஆறி இருப்பேன், கண்டிப்பா பெருமாள் கொடுப்பார், எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை அப்படிங்கிறது நம சப்தம். அது ஞாபகம் வரைச்சு எல்லாம் தாய்ப்பாசுரம் பாடுவோம், அவசரப்படாதே அவசரப்படாதேன்னு சொல்றாரு, அது தாய் நாராயணாயர் இப்ப வேணும் அப்படிங்கிறது நாராயணாயர், அவர் பெருமையை பார்த்தா இப்பவே நான் அனுபவிச்சாகணும், நான் ஏன் காத்துட்டுக்கணும், இது ஞாபகம் வரைச்சு எல்லாம் மகள் பாசுரமா பாடுவோம். அப்ப திருமந்திரத்தில் ஓங்காரத்தின் அர்த்தம் மனதில் பட்டால் தோழிப்பாசுரம், நமஹாங்கிற சப்தத்தின் பொருள் மனதில் பட்டால் தாய்ப்பாசுரம், நாராயணாயாங்கிற சப்தத்தின் பொருள் மனதில் பட்டால் தலைமகள், தலைவி பெண் மகள் பாசுரம். இப்படித்தான் அம்மாழ்வார் பாடியிருந்தார். இதுல மூணு மதில் உண்டு. ஆனா திருவங்கி ஆழ்வாரை பொறுத்த வரைக்கும் தாய்ப்பாசுரம் உண்டு, மகள் பாசுரம் உண்டு, ஆனா தோழிப்பாசுரம் மறைந்திருக்கும். தோழி இருக்கா, ஏன் மறைஞ்சிருக்குன்னு சொல்றேன்னா, இந்த ரெண்டு பாசுரங்களை பார்க்கறச்சே தாயார் தோழி கிட்ட பேசுறாப்புல இருக்கு, ஆனா அந்த பேச்சு பாட்டுல இல்ல, அந்த பேச்சு பாட்டுலயே இருந்திருந்ததுன்னா அப்ப தோழி பாசுரம் இருக்குன்னு சொல்லிருக்கலாம், அந்த பேச்சு இருக்காது, ஆனா இவ பேசுறத பார்த்தா ஏதோ தோழி கிட்ட பேசிட்டு காப்பலதான் இருக்கும், முளைக்கதிரை குறுங்குடி முகிலை ஏதேதோ சொல்லி தரித்துக் கொள்ளுகிறாள். அப்ப தலைமகள் தோழியோட பேசுகிற பாசுரம் உண்டு, ஆனா எதிர்பக்கத்திலேருந்து பதில் இருக்காது. இது மட்டும்தான் நம்மாழ்வார் பாசுரத்துக்கும் திருவங்கி ஆழ்வார் பாசுரத்துக்கும் வித்தியாசம். மூவகை நாயிக்காபாவத்திலேயே நம்மாழ்வார் பாடினார், இருவகை நாயிக்காபாவத்திலே திருவங்கி ஆழ்வார் பாடினார். அப்ப நாயக்க நாயகி பாவங்கிறது ரெண்டு பேர் பாசுரத்திலையும் முக்கியம். இருவருமே திவ்வதேசங்களை பாடினார்கள் குறையில்லை, 38 திவ்வதேசங்கள் திருவாய்மொழி நம்மாழ்வாராலே பாடல் பெற்றவை, 86 திவ்வதேசங்களை திருவங்கி ஆழ்வார் பாடியிருக்கார், ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை, 38 நம்மாழ்வார் பாடினது, 86 திருவங்கி ஆழ்வார் பாடினது, அதிலும் திருவங்கி ஆழ்வாருக்கு பெருமை, 47 திவ்வதேசங்களை அவர் மட்டும்தான் பாடித்தார், வேற யாருமே பாடினதில்லை, மற்ற 9 ஆழ்வார்களும் சேர்த்து 61 பாடினார், இவர் ஒத்தரே தனித்து 47 பாடினார். 47 அவர் நிறுத்தல, அந்த 61 மிச்சம் பாடியிருக்கார், மொத்தம் 86 சொன்னேன், 86 பாடியிருக்கார், அதுல 47 தனியாக அவரால் மட்டும் பாடப்பெற்றவை, கழிச்சு பார்த்துக்கோ, மித்தது மத்த ஆழ்வார்கள் பாடினதையும் இவர் சேர்த்து பாடியிருக்காருன்னு வச்சுக்க வேண்டியதான். அப்ப அர்ச்சாவதாரத்தை 86 இவர் பாடினார், 38 அவர் பாடினார், ரெண்டு பேரும் அர்ச்சைய பாடுவா, ஒற்றுமை. இப்ப அந்த ஒற்றுமையில ஒரு வேற்றுமை பார்க்கணும் இல்லையோ, என்னதான் அர்ச்சையை பாடினாலும் நம்மாழ்வாருக்கு ஊற்றம் கண்ணனிடத்தில் தான். கிருஷ்ண அனுபவத்துக்குன்னு தான் ஆழ்வார் அவதரித்தார். பெரியாழ்வாரும் திருமகளாரும் நம்மாழ்வாரும், நம்மாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் இவர்கள் மூவருக்கும் கண்ணனேதான் எல்லாம். கிருஷ்ணானுபவத்துக்குன்னு தான் வாழ்ந்தார்கள். நம்மாழ்வாருக்கு கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம்னு திருநாமம். ரிஷிஞ்சுஷாமகே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் விபோதிதம் சஹசிரசாசாம் யோத்ராட்சி திராவிடியும் பிரம்ம சங்கீதாம். என்ன ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். ஆழ்வார் ரிஷின்னு சொல்லுவா, முனின்னு சொல்லுவா, இத போல பட்டம் பெற்றவர் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம். கண்ணனே எல்லாம், கிருஷ்ண காமமே வடிவெடுத்தா போரே நம்மாழ்வார் இருந்தார். என்னதான் அர்ச்சையனுடைய பெருமை பேசினாலும் அவர் உடனே கிருஷ்ணாவதாரத்தின் பக்கம் மாறிடுவார். அவருக்கு அதே கிருஷ்ணன் இங்கு எழுந்தொருள் இருந்தா கூட அவர் கண்டப்படாது. அந்த கிருஷ்ணன் ஒன்று என்னைக்கு துவாபர யுகத்துல கண்ணன் அவதரித்திருந்தானோ அவரிடத்துலதான் ஆழ்வாருக்கு காதல். வைகலும் வெண்ணை கைகலந்துண்டான் பொய்கலவாது என் மெய்கலந்தானேன்னு ஆழ்வார் கோஷரம். பெருமாள் எல்லாரிடத்திலையும் பொய் சொல்லிடுவோனா ஏமாத்திடுவோனா, ஆனா வெண்ணை கிட்ட மட்டும் உண்மையா நடந்து பருகிறாரு. அந்த எல்லாத்திலையும் போய் வைகலும் வெண்ணை கைகலந்துண்டான் பொய் கலவாது, பொய் மத்த எல்லா இடத்துலையும் எல்லாரையும் ஏமாத்திடுவார். ஆனா ஒரு இடத்துல மட்டும் பொய் இல்லை வெண்ணை. சரி உமக்கு என்னதுல திருப்தினா, வெண்ணை கடுத்து எங்கிட்ட பொய் கிடையாதுன்னு விட்டாங்க. வெண்ணை நடத்துல பொய் கிடையாது இல்லையோ, எங்கிட்டையும் பொய் கிடையாது. வைகலும் வெண்ணை கைகலந்துண்டான் பொய் கலவாது என் மெய் கலந்தான், என்னோட கலந்ததுல கண்ணன் பொய் சொன்னதே இல்லை. அந்த கண்ணனை எப்போது சேவிக்க பெறுகிறேனோ, குன்னமெழுத்த விழான் அடியாரோடும் ஒன்னின்ன சடபோபன் உரை செயல் நன்றி புனைந்த ஓராயிர தொழிற்பத்தும் வெண்ணிதரும் பத்தும் மேவி கற்பார்க்கேன் ஆழிழச் சங்கும் வில்லுமிழா பத்து போஷரத்தின் கடைசி குன்னம் எடுத்த பிரான் அடியாரோடும் ஒன்னி நின்ன சடகோபன் உரை செயல் குன்றம் எடுத்த பிரான் கோவர்தனோத்தரணம் பண்ணின எம்பெருமான் மாறி தடுத்தான். குன்னு குடையா விடுத்தாய் குணம் போற்றின் ஆண்டாள் பாடித்தார்கள் கோவர்தன் கிரிதாரி. இப்பவும் கோவர்தனேசனாகத்தான் துவாரகேலேயே சிவசாதிக்கிறார். கோவர்தன் கிரிதாரியாகத்தான் பிருந்தாவனத்தில் ஒரு சன்னிதானத்தில் ரொம்ப ஆச்சரியமா சிவசாதிக்கிறார். இந்த துவாரகையில சேவை சாதிக்கிற பெருமாளே நாசத்வாரகால சேவை சாதிக்கிறவர் கூட பிருந்தாவனத்திலேருந்து அங்க போனவர் தான். அவர் அங்கேயே உருவானவர் கிடையாது, பிருந்தாவனத்துல உருவாகி இருந்தார். அப்புறம் ஆச்சாரியர்கள் இங்கிருந்து அங்கே மாட்டு வண்டி கட்டி எழுந்துள்ள பண்ணிட்டு போனா நாசத்வாரகாய்க்கு. இன்னைக்கு நாசத்வாரகா நான் ஸ்ரீநாத்ஜிக்குள்ள மந்திரிக்குள்ள போனேன்னா அங்க ஒரு வண்டி வச்சிருக்கும் பாத்திரீங்களா, அந்த வண்டியில தான் இவர் வந்தாராம். பிருந்தாவனத்திலேருந்து அந்த ஊர் வரைக்கும் வந்திருக்கார். கோவர்தனோத்தரணம் ரொம்ப முக்கியமான சரித்திரம். கடுங்கால் மாறி கல்லே பொழிய அல்லே எமக்கென்ன ஆயரஞ்ச அஞ்சாமுன் ஆயர் குல தொழுந்துகள் பயந்து படக்கூடாதுங்கிறதுக்காக இந்திரன் பெய்த ஏழு நாள் அடை மழையிலிருந்து கல்லையே குடையாக பிடித்து பெருமான் ரட்சித்து கொடுத்தான் கோவர்தனோத்தரணம். அந்த பெருமானோட சேர்ந்திருக்கணும்னு இப்ப நம்மாழ்வாரு காசே. குன்னமெடுத்த பிரான் அடியாரோடும் ஒன்னு நின்ன சடகோபன் நம்மாழ்வாராகி எனக்கு எதுல தெரியுமாச்சே, குன்றம் எடுத்துகிறான் பகவான் அடியாரோடும் அவனுடைய பக்தர்களோட ஒன்றி நிற்கணும் நான் சேர்ந்திருக்கணும்னு ஆசைப்படுறார். இதுக்கு நம்மள வீட்டுல முதல் அர்த்தம் பண்ணார், துவாபர யுகத்தில் கோவர்தன கிரிகாரி இருந்தார், அவனுடைய அடியார்கள் தற்போது நம்மாழ்வார் வாழும் காலத்தில் இருக்கிறார்கள், அவர்களோட சேர்ந்திருக்க வேணும் அர்த்தம் பண்ணிக்கணும். குன்றம் எடுத்துகிறான் என்றோ அடியார் இன்று அவர்களோட ஒன்றி நின்ற அவர்களோட சேர்ந்து நின்றான் பாட்டுக்கு அர்த்தம் ஒழுங்கா வரும். ஆனா ஆழ்வார் அபிப்பிராயம் அது இல்லையே விட்டார். பின் என்னன்னா, குன்னமெடுத்த பிரான் எப்போது குன்றத்தை எடுத்தானோ அந்த கோவர்தன கிரிக்கு கீழே கோபாலர்கள் இருந்தாலும் இல்லையோ அவளோட தான் சேர்ந்திருக்கணும்னு ஆழ்வார் ஆசைப்படுறார். தங்காலத்தில் இருக்கிறவர்களோட சேர்ந்திருக்கணும் இல்ல, அதுல அவருக்கு திருப்தியே பெறவாது. அன்னைக்கே நான் பிறந்திருக்கணும், அன்னைக்கே கோபகுமாரர்களோட கூட அந்த மலைக்கு கீழே நின்றுருக்கணும். அப்ப குன்னமெடுத்தவிரான் அடியார் அப்படின்னா குன்றத்தின் அடியிலே இருந்த அடியார்கள், அடியாரோடும் ஒன்னு நின்ன சடகோபன். அதனால என்ன பண்ணாலும் இவருக்கு இன்னைக்கு இருக்கிற கோவர்தன கிரிகாரிய கோவில் போய் சேவிக்கிறதுல அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் லட்சியம் எல்லாம் அன்னைக்கு கோவர்தன கிரிகாரியை சேவிக்க வேண்டும். அப்ப விபவாவதாரத்தில் தான் நம்மாழ்வாருக்கு நோக்கு, அர்ச்சையில் அல்ல. இத்தனை அர்ச்சைய பாடியிருந்தா கூட விபவத்துக்குன்னு இருந்தவர் நம்மாழ்வார். இத்தனைக்கு அர்ச்சாவதார மகாத்மியத்தை ஒரு வாசகத்துல சொல்றார், அவன் இவன் என்ன கூழேன் நெஞ்சினால் நினைப்பானவன் அவனாகும் நெழ்கடல் வண்ணனே. இந்த பெருமாள் அங்கங்க கோயில் கொண்டிருக்காரே, விக்கிரக ரூபத்தில் இருக்கிறவர் இவருக்கு என்ன சக்தி இருக்க போறதுன்னு தப்பா நினைச்சுடாதீங்கோ. அவன் இவன் என்று கூழேன் மின், அவன் தான் வைகுண்டநாதன், இவன் தான் நம்ம கோவில்ல பக்கத்தில் இருக்கிற பெருமாள், நமக்கு என்ன தப்பா வருமா. அவன் இவன் அப்படின்னா அவன் தான் சொல்லச்சே வசத்தின்னு தெரியுறதா, இவன் தான் சொல்லச்சே மட்டான்னு தெரியுறதா? அந்த வைகுந்த நாசனையே இந்த நாம கொடுத்து இப்பதானே 20 வருஷம் முன்னாடி கோவில் கட்டினோம், இப்பதானே 10 வருஷம் முன்னாடி கோவில் கட்டினோம், இந்த பெருமாள் எங்கே அவன் எங்கே அப்படின்னு நமக்கு சொல்ல தோணும் இல்லையோ? அதைத்தான் ஆழ்வார் சொல்லாதீங்கிறார். அவன் இவன் என்று கூழேன் என்ன கண்ணன் அப்படி கீதையில சொல்லல. ஏய தாமாம் பிரபத்யந்தே தாம் தசைவ பஜாம்யம், யாரார் எப்பப்படி என்ன சேவிக்க ஆசைப்படுகிறார்களோ அர்ஜுனா, அப்பப்படி அவர்களுக்கு நான் சேவை சாதிக்கிறேன் என்ன அவரே சொல்லியிருக்கிறபடியால் அது என்ன வைகுண்டநாசன் தான் பெருமாளா? எந்த தெருக்கோடியில ஆகமப்படி விக்கிரக பிரதிஷ்டை ஏற்பட்டிருந்தாலும் பெருமாள் தான். ஒரு கோடு குடிச்சுட்டு இதுதான் பெருமாள்னாலும் பெருமாள் தான். ஆனால் அந்த மாதிரி நீங்க தப்பா சொல்லாதீங்கோ, அவன் இவன் என்ன கூழேன் மின் என்ன ஆழ்வார் நம்மளை தடுத்தார். அப்ப அர்ச்சாவதார பெருமை சொல்லியிருக்காரு தான் அர்த்தம். ஆனா அடுத்த பாட்டு என்ன தெரியுமோ பண்ணார், இத்தனை தூரம் அர்ச்சையை பத்தி சொன்னாரே, அன்று தேர்கடவிய பெருமான் கனகடல் காண்பது என்று ஒரு கண்களோ, அன்னைக்கு பார்சாரதியா கீதாச்சாரியனா தேர் ஓட்டினாரே, அந்த பெருமாளை இந்த கண்ணு என்னைக்கு சேவிக்குமோ? உடனே முடிச்சுட்டார். வியாக்கியானத்தில் கேட்டார், ஏன் அந்த பார்த்தாரி திருவல்லிக்கண்ணில் இருக்காரு, போய் இவர் சேவிச்சுக்க வேண்டியதானேன்னா பாடவே இல்லை திருவல்லிக்கண்ணிய. இன்னொன்னு, அவர் தேர்கடவிய பெருமான் அந்த பார்சாரதி குருக்ஷேத்திரத்திலிருந்து சேவிக்கணுங்கிறாரே தவிர, அவர் இந்து விக்கிரக ரூபத்தில் இருந்தா அவர் மனம் அங்கு செல்வதே இல்லை. அப்ப எத்தனைவர் அர்ச்சையை பத்தி பாடினாலும் உள்ளம் விபவத்திலேயே போயிட்டு கொள்ளு, கண்ணனைத்தான் சேவிக்கிறார் அதுல குறையில்லை. ஆனா விக்கிர ரூபத்துல இன்னைக்கு கலியில இருக்கிற கண்ணனா இல்ல துவாபரத்தில் இருக்கிற கண்ணனானா, அந்த கண்ணனிடத்துலதான் அவருக்கு ஈடுபாடு, அது விட்டு மனசு விலகாது. ஆனா திருவங்கியாழ்வாரை பார்த்தோம்னால் அவருக்கு அர்ச்சையே தான் வாழ்க்கை, அவர் விபவத்து பக்கம் போக மாட்டார். இன்னொன்னு, எந்த விபவத்தை பாடினாலும் அந்த விபவத்தை உடனே அர்ச்சாவதாரத்தில் கொண்டு முடிச்சுட்டு வருவர். அரசகுமாரர்கள் எல்லாம் சோறுண்ண வேணும் என்னால் பிடிதோறும் நெய் சேர்க்க வேண்டும், ஆனால் திருவங்கியாழ்வாருக்கு பாசனம் பாட அடிதோறும் அர்ச்ச சேர்க்க வேண்டும். பிடிதோறும் நெய், அடிதோறும் அர்ச்சை. அப்படின்னா பிடிதோறும் ஒரு ஒரு பிடி அன்ன சாப்பிடணும்னால ரொம்ப பெரிய செல்ல பிள்ளையா இருந்திருப்பான் பொழுது, ரொம்ப செல்வ சீமானா இருப்பான். அவனுக்கு ஒரு ஒரு பிடி அன்னம் போட்டவனே குயிச்சுப்பானா, அப்படி ஒரு கரண்டி நெய் குடிச்சாமா அப்பதான் வாய்ப்புள்ள போகும். அப்ப பிடிதோறும் நெய் ராஜகுமாரர்களுக்கு, திருவங்கியாழ்வாருக்கு அடிதோறும் ஒரு அடி விபவாவதாரத்தை பாடிட்டார்னா அடுத்தடி அர்ச்சாவதாரத்தை பாடியே தீருவார். இது பல இடத்துலையும் பாத்துக்கலாம். கல்லெடுத்து கண்மாறி காத்தா என்னும், கல்லெடுத்து கண்மாறி காத்தாயன்னு சொல்லுவார். அதே போல மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தா என்னும், நீதான் கோவர்தனோச்சரணம் பண்ணேன், நீதான் ராசக்கிரீட பண்றாரு இல்லை பெருமாள், குடக்கூத்தாடாரு இல்லை கும்பநாத்தன கும்பநாட்டியம் பண்றார், அதைத்தான் மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தா என்னும், வில்லிருத்து மெல்லியல் தோல் தொய்ந்தா என்னும், வில்ல முறித்தார் சீதாதேவியை திருக்கல்யாணம் பண்ணிண்டாய். இதெல்லாம் விபவாவதாரம் தானே, கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம். அப்படியே ராமகிருஷ்ணாத அவதாரத்தை பாடிட்டு போனோம் இல்லையோ, பாடமாட்டார். ஒரு ஒரு தடவை மல்லடு, அதாவது மன்னவர கூத்தாடி மகிழ்ந்தா என்னும், அடுத்த வரி வட திருவேங்கடம் மேயம் ஐந்தா என்னும், அவனைத்தான் இந்த திருவேங்கடத்துல போய் சேவிச்சுட்டேன். கண்ணுமே திணிதுகந்த காளா என்னும், கண்டுகளமைத்தான் இனிதுகந்தான் கண்ணன், கடிபொழில் சூழ் கணபுரத்தன் கனியே என்னும், அந்த கண்ணனை திருக்கணபுரத்துல சேவிச்சுட்டேன். வில்லிருத்து மெல்லியல் தோல் தொய்ந்தா என்னும் ராமன், வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்னும், அவனைத்தான் திருவெக்காவில யசோத்தகாரி பெருமாளா சேவிச்சுட்டேன். சுவாமி இவர் என்னன்னைக்கோ இருக்கிறத பாடுறார், அடுத்த வரிக்கொண்டு இங்கே முடிச்சுடுறாரு என்ன, அடிதோறும் அர்ச்சை சேர்க்க வேண்டும். இவருக்கு நோக்கமே அர்ச்சாவதாரத்துல தான். அதனால என்ன விபவத்தை பாடினாலும் இவர் அர்ச்சையில சொல்லுவார். அது அவரே சொல்லுட்டார் திருக்குறுந்தாண்டகத்திலே, பிண்டியார் மண்டையேந்தி பிறன்மனை திரிதந்துண்ணும், உண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர், உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லையன்னு மண்டினார் உயலல்லால் மற்றையார் குயலாமே. திவ்வதேசங்கள்ல பிராவண்டம் இல்லாமல் நீங்க மோட்சம் போகிறது இல்லை. என்னைக்கோ இருக்கிற பெருமாளை எப்படி போய் பார்த்தார், இன்னைக்கு இருக்கிற விக்கிரக ரூபத்து பெருமாளை பச்சினத்தானே மோட்சம். என்ன மோட்சம் மோட்சம் என்னமோ நீங்களாம் பேசிட்டு கேள், ஆனா நம்பறதாவே இல்லை திருமங்கியாழ்வார். அவர் பாட்டுங்கிறது கொஞ்சம் அதிக்கிரமிச்சே பாடுவார். ஆள் திருமங்கியாழ்வார் பாசன சிறிய திருமடல் பெரிய திருமடல் காலக்ஷேபம் உபன்யாசம் போட்டிருந்தா, வந்த ஒன்றரை மணி நேரம் உபன்யாசம் போட்டிருக்காள், ஒரு மணி நாளை அவ மனச தயார்படுத்துறதுக்கு ஆயிடும் கேட்கறவாட. அரை மணி தான் விஷயமே சொல்ல முடியும், ஏன்னா அவர் சொல்லிருக்கிறது அப்படி. ஒருவேளை நாஸ்திகவாதம் பண்றாருன்னு சந்தேகம் வந்துடும். அவர் பாடியிருக்கிறத பார்த்தா இந்த லோகத்துல மூணு தான் புருஷார்த்தம், யாரோ தெரியாதவன் ஆராய்ச்சி இல்லாதவன் நாலுங்கிறான்னு ஆரம்பிச்சார் அவர். காரார் வரைக்கொங்கை கண்ணாறு கடலுடுக்கை, சீரார் சுடர் சுட்டி செங்கருழி பேராத்து, பேரார மார்பின் பெருமா மழை கூந்தல் நீராரவேறு நிலவங்க என்னும், இப்பாரோர் சொல்லப்பட்ட முன்னன்னே அம்மூன்றும் ஆராயில்தானே அறம்பொருள் இன்பமென்று ஆறார் இவற்றின் இடையதனை எய்துவார் சீரார் இருகளையும் எய்துவர் சிக்கனமத்தாரானும் உண்டென்பார் என்பதுதான் அதுவும் ஓராமையன்னே உலகத்தார் சொல்லும் சொல் ஓராமை ஆமார துரைக்கேன் கேளாமே தாரார் புறவியேழ் பூண்ட தனியாழி தேரார் நிறகதிரோன் மண்டலத்தை கீண்டுபுக்கு ஆறாமமுதம் அங்கெய்தி அதில் நின்னும் வாரார் வெளிவடும் நுண்டே ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவது என்ன நீங்கள்லாம் வேலை பார்த்துட்டு நல்ல முயல் மாம்சம் நடந்த நிலத்துல கிடைச்சே அதை விட்டுட்டு காக்க மாம்சத்தை தேடி போறீங்களே என்ன அவர் மேல சொல்றார் முயல் மாம்சம் நன்னா இருக்கும் சாப்பிடறதுக்கு காக்க மாம்சம் ரொம்ப மோசம் முயல் மாம்சம் நிலத்துல கிடைக்கிறது காக்கா மாம்சத்துக்கு ஆகாசத்துல போனோம் கிடைக்கவும் கிடைக்காது கிடைக்காது மட்டம் இது கிடைக்கும் நன்னா இருக்கு இதை விட்டுட்டு அங்க போறீங்களேங்கிறார் என்னத்த சொன்னார் இவரு முயல் மாம்சங்கிறார் காக்கா மாம்சங்கிறார் இதெல்லாம் பிராமணன் வாயால சொல்லலாமான்னா அவர் சொல்லலாம் அவருக்கு அந்த கவலை இல்லையே போ நம்ம சொன்னாதான் கவலை பண்ணுமே தவிர அவர் கள்ளர் குலத்துல தலைவராக பிறந்தவர் பரமபக்தனாக உருவெடுத்தவர் அதனால அவர் சொல்றார் ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே வைகுண்டநாதனை தேடின்னு போனா அது காக்கைக்கு பின்னாடி போறாப்புலியாம் நம்ம பக்கத்துல இருக்கிற கோவில் இருக்கிற விக்கிரக வடிவ பெருமாளை சேவிச்சுட்டோம்னா அது முயல் மாம்ச தாட்டமா அவர் சொல்லிட்டு ஏறார் முயல் விட்டு காக்கத்தின் போவதே பக்கத்துல கிட்டக்க கிடைக்கிற அமுதமான பெருமானை விட்டுட்டு எங்கயோ இருக்கார் எங்கயோ இருக்கார் என்னைக்கு நான் போறது எனக்கு தெரியாது இன்னைக்கு இருக்கிறச்சே இந்த பெருமாளை அனுபவிக்க போகிறேன் எதுக்கு சொல்ல வந்தேன் இத திடீர்னு யாரையான கூட்டின்னு வச்சு சொல்ல போனா நாங்களே மோட்சம் ஒண்ணு கிடையாதுன்னு அவரும் சொல்றாரு உங்க திருமங்கி ஆழ்வாரு அதைத்தானே சொல்றாருவா அதனாலே அவதாரிக்கை முன்னுரை ஒரு மணி நேரம் 15 நிமிஷம் விஷயம் 15 நிமிஷம் அப்படின்னா தான் திருமங்கி ஆழ்வார் பாசனமே இருக்கிறோம் அவர் மூணுதான் புருஷார்த்தம்ங்கிறார் மோட்சத்தை புருஷார்த்தமா வச்சுக்க மாட்டேன் காமமே புருஷார்த்தம்ங்கிறது திருமங்கி ஆழ்வார் காமம் புருஷார்த்தம்னு அவர் வெறுமை சொல்லிட்டு போனேன் கண்ணனத சொன்னார் இல்லையோ என்னிடத்தில் காமம்தான் சிறந்த அர்ஜுனா ராமானுஜரே உபதேசிக்கும் போது காமம்தான் புருஷார்த்தம்னு சொல்லுவாராம் அவர் யதி ஒரு சன்னியாசி சன்னியாசி சொல்லிட்டுதார் சேமனல் வீடும் பொருளும் தருமமும் சீரியனர் காமமும் என்னிவை நான்கென்பர் நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடு இதற்கென்பரைத்தான் வாமனன் சீலனி ராமானுஜன் கண்ணனிடத்துல காமந்தான் சிறந்த புருஷார்த்தம் அது இருந்ததுன்னா தானே மோட்சம் கிடைக்க போறதுங்கிறார் அவர் அப்படின்னா கிருஷ்ண பக்தி தான் கிருஷ்ண காமம் இவா காமம்னு சொல்றது லௌகிக காமத்தை அல்ல வைதிக காமத்தை வேதம் ஏற்றுக்கொண்ட உபாசன பக்தி ஆகிற காமம் அந்த காமம் தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கா அப்ப திருவங்கி ஆழ்வாரை பொறுத்த வரைக்கும் அர்ச்சதா முக்கியம் நம்மாழ்வாரை பொறுத்த வரைக்கும் விபவாவதாரம் தான் முக்கியம் ஒற்றுமைதான் ரெண்டு பேரும் பெருமாளத்தான் அனுபவிக்கிறா ரெண்டு பேரும் மோட்சம் போகணுங்கிறா ஆனா அது எதன் மூல விபவத்துல நோக்கம் ஒத்தருக்கு அதிலும் விசேஷித்து கிருஷ்ணாவதாரங்கிற விபவத்துலதான் நம்மாழ்வாருக்கு நோக்கம் இப்ப திருவங்கி ஆழ்வார் கிருஷ்ணாவதாரத்தை பாடாதவர் அல்ல எத்தனையோ பாசுரங்கள் பாடிட்டார் ஆனா அவருடைய இலக்குன்னு பார்த்தா லட்சியம் அவர் மனசு ஈடுபட்டதுன்னு பார்த்தா அர்ச்சாவதாரம் தான் இப்ப பல பேர் இருக்கா சாமி எனக்கு திருவண்ணகரத்தம் தான் பிடிக்கும் நான் அடிக்கடி போயிட்டு வருவேன் இல்ல இல்ல எனக்கு வந்து ஆறாம் ரொம்ப பிடிச்சது அடிக்கடி போயிட்டு இருவேன் எப்ப போனார் ஆனா யாருமே தைரியமா இதெல்லாம் சொல்வாளே தவிர ஒரு தினம் எப்ப போறச்சே திருப்பதியில போய் சொல்லி சொல்லுவான் இது மட்டும் என்ன என்ன போன குடுக்கிற பெருமாள் நடுக்காரோ இல்லையோ எங்க யாரும் விட்டுட்டு அவர் அடுத்த தினத்துக்குள்ள இல்லையே விட்டாருனா அந்த பயத்துல போயிட்டு வந்துட வேண்டியதான் அதனால அவர்னு சொன்னா விதிவிலக்கே இல்லை எல்லாரும் ஒத்துருதான் ஆகணும் நீ திருக்குடம் எல்லாம் பிடிக்கட்டும் திருவள்ளியங்குடி பிடிக்கட்டும் ஒத்துருமேல அந்த பெருமாளுக்கும் நீங்க தான் போய் அவர் சேவிச்சுட்டு இருக்கணும் ஏதாவது வேணும்னா இங்க ஒண்ணுன்னு முடியும் அதே போல ஸ்ரீரங்கத்திலையும் ஒரு சிறு பயம் எல்லாரும் அவர் தான் சேவிச்சிருக்காளா ரங்கராஜன் அவர் தான் நாளைக்கு மோட்டை கொடுக்க வேண்டியது அவர் தான் இங்கேயாரும் விட்டார்னா அதனால சரின்னு அந்த பெருமாளை சேவிச்சுட்டு வந்துருவோம் இப்படியே சில பேர் வச்சு அவளுக்கு இச்சே ஒருத்தர் இடத்துல ஒரு ஒரு இடத்துல இட்டா இருக்கு இப்போ ஏதோ ஒரு வகையில் பற்றி கொள்ளலாம் எந்த பெருமாள் பிடிச்சிருக்குங்கிறத பத்தி இல்லை இப்போ ஆனா கெட்டியா பிடிச்சிக்கணுங்கிறது முக்கியம் எல்லாத்தையும் விட்டுடுவேன் 2 வருஷம் இவரை பிடிச்சுமே 2 வருஷம் அவரை பிடிச்சுக்கணும் ஒன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்கக்கூடாது ஏதோ ஓரிடத்திலான இருக்க வேண்டும் திருமங்கி ஆழ்வார் அர்ச்சாவதாரத்திலே இருந்தார் அதனால என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் இப்போ விபவாவதாரத்துல தான் நம்மாழ்வாருக்கு நோக்கு அர்ச்சாவதாரத்தில் திருமங்கி ஆழ்வாருக்கு நோக்கு அதனால அவ பண்ற ஒன்னொன்னு என்ன இருக்குன்னா ஆழ்வார்களுக்கு தூது விடுதல் உண்டு ஆழ்வார்களுக்கு அனுகாரம் பண்ணுதல் உண்டு ஆழ்வார்களுக்கு ஊடுதல் உண்டு இந்த 3 பேர் 2 பேர் பண்ணியிருக்கா நம்மாழ்வார் அனுகாரம் பண்ணுவார் திருமங்கி ஆழ்வார் அனுகாரம் பண்ணுவார் நம்மாழ்வாரும் தூது விடுவார் திருமங்கி ஆழ்வாரும் தூது விடுவார் நம்மாழ்வாரும் மடல் எடுப்பார் திருமங்கி ஆழ்வாரும் மடல் எடுப்பார் நம்மாழ்வாரும் ஊடுவார் திருமங்கி ஆழ்வாரும் ஊடுவார் இப்ப 4 எடுத்துருக்கோம் அதனால ஒற்றுமை சொல்லிட்டேன் இப்போ இந்த 4லயும் 2 பேருக்குமே அன்பயம் உண்டு ஊடல் பாசுரம் பாடியிருக்கார் மடல் எடுக்கிற பாஷரம் பாடியிருக்கார், அனுகாரம் பண்ணியிருக்கார், தூது விட்டு இருக்கிறார். சாமி இதெல்லாம் என்னது முதல்ல? அது முதல்ல தெரிஞ்சாருன்னா மேல என்ன தூது விடுதல், நாயகி நாயகனை குறித்து பறவைகளை தூது விடுதல், இவரும் தூது விட்டுருவார் அவரும் தூது விட்டுருவார் உண்டு. ஊடுதல், நாயகனை இத்தனை மணிக்கு வரணும் சந்திக்கணும்னு சொல்லி வச்சிருக்கிறச்சு அவர் காலம் தாழ்த்தி விடுவார். அதனால பிரணய ரோஷம்னு சொல்றோம் இல்லையா, பிரணய ரோஷம்னா காதல் மேலீட்டால ஏற்பட்ட கோபமும் தாபமும், அதைத்தான் ஊடல் ஊடல்னு தமிழ்ல சொல்லிருக்கும். அதுவும் ரெண்டு பேருக்கும் உண்டு. தூது விடுதல் ரெண்டு பேருக்கு உண்டு. அனுகாரம், பெருமாள் சேவையே சாதிக்க மாட்டார், நம்ம ஏதானும் பண்ணி நம்முடைய விரகத்தை தணிச்சுக்கணும் இல்லையோ, அதுக்காக பகவானாவே தன்னை நினைச்சிட்டு பேசிக்கிறது, அவர் கூட இருக்கிறதாவே நினைச்சிருது. ஆண்டாள் அப்படித்தானே ஆச்சு, ஆண்டாளுக்கு மெய்ப்பாடு ஏற்பட்டது, 29 பாசரங்கள் கோபிகாஸ்திரியாவே பாடிவிட்டார். அவர் பெரியாழ்வார் பெண்ணு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து பாடினதா 30 பாட்டு மட்டும்தான், 29 பாசனம் வரைக்கும் தன்னை ஒரு இடைச்சியாவே நினைச்சுட்டாலும் இல்லையா, அதுக்கு அனுகாரம்னு பேர். அப்ப ஆண்டாளுடைய அனுகாரம் இடைச்சி பாவனையில் அனுகாரம், அதை போல நம்மாழ்வார் அனுகரிக்கிறார், அதை போல் திருவங்கியாழ்வார் அனுகரிக்கிறார் உண்டு. அப்ப அனுகாரம் உண்டு, ஊடல் உண்டு, மடல் எடுத்திருக்காளும் இல்லையா. மடல் எடுத்தல்னா ஒரு நாயக்கனை நாயகி ஆசைப்படுகிறாள், இல்ல நாயகியே நாயக்கன் ஆசைப்படுகிறார், ஆனா கிடைக்கல கல்யாணம் ஆகல, அதனால வெறும விட்டுடக்கூடாது, எப்ப விஷயத்தை எடுத்து சொல்லணுமோ அந்த சமயம் தைரியமா பேசணும். ஏன்னா ஏதோ பார்க்க ஆரம்பிக்கிறாள்ன்றச்சே மட்டும் நம்ம வாயப்பத்தின் இருந்தோம், நீ அப்போ சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு விடுவா. அதனாலதான் இந்த ரெண்டு பேருக்குமே தோணி என்னென்னமோ சொல்லி பார்த்தா ஆனா ஒத்துரும் பண்ணிக்க மாட்டேன்னுட்டா. இது பண்ணிய வைக்கலன்னா அப்ப இந்த மடல் எடுத்தல்ங்கிறது இலக்கியத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மடல் எடுத்தல்னா பனை மடல் இருக்கு பாருங்க, அந்த பனை மடல் எடுத்து ஒரு குதிரை பொம்மை பண்ணணும், அந்த பொம்மைக்கு மேல இந்த நாயகன் நேரி உட்கார்ந்துப்பார், இன்னொரு பனை மடலை எடுத்து நாயகியினுடைய படத்தை வரைஞ்சிப்பார், தான் தலையை விரித்து போட்டுக் கொள்வார். அவளை இப்படி காதலிச்சேன் அப்படி காதலிச்சேன், ஆனா கடைசியில கல்யாணம் நடக்கலேன்னு ஓலம் விட்டு கொண்டே அந்த தெருவை சுத்தி சுத்தி வரணும். அந்த பொம்மை குதிரையில ஒரு 4 சின்ன பிள்ளைகளை கூட்டு அந்த குதிரையை இழுத்து சொல்லணும், அந்த குதிரை இழுத்துன்னு போவார். இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு போனா ஒரு வேளை நான் சத்தம் போடுறது தேச ராஜாவுடைய காதல விழுந்து ஏன் ஒழுங்காத்தானே காதலிச்சா பண்ணி வைக்க வேண்டியதானே என்ன பெற்றோரை கூட்டு கேட்கலாம், இது ஒரு ஆசை. இல்ல பெற்றோருக்கே காதல பட்டு சரி போகணும் அவருக்கு பண்ணி வைப்போம் அப்படின்னு வரலான்னு ஒரு ஆசை. இல்லைவா ரெண்டு பேருமே ஒத்துக்காட்டா கூட அந்த பெண்ணுக்கோ இவன் இவ்வளவு தூரம் என்ன காதலிக்கிறானா, இனிமே பெற்றோர் சொல்றதெல்லாம் கேட்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பரப்பு வந்துருவோம்னு ஒரு ஆசை. எப்படி வேணா வச்சு போகும். ஆனா நான் சொல்றது எல்லாமே ஜீவாத்மா பரமாத்மா காதலை பத்தி தயவுசெய்து ஆத்மா பரமாத்மாவை காதலிப்பதை பத்தி இப்ப நான் பேசிட்டுருக்கேன். ஏன்னா மற்றது ஏதும் அல்ல, இவர்கள் அத்தனை பேருக்கு இன்னைக்கு காதல்ங்கிறது சரீர சம்பந்தமான இந்த பிறவியில ஏற்படுற சம்பந்தம், ஆனா நாம பார்த்துட்டு எப்பிறவிக்குமான அனாதிகால சம்பந்தம். இந்த ஜீவாத்மா எப்படி அவர் அடைஞ்சுதான் ஆகணும், ஏன் வெக்கத்தை விட்டுடுவேன்னு அழ்வார் சொல்றாரு. வெக்கப்படணும்னு பெண்களுக்கு இருக்கிறச்சு விட்டுடுவேன்னா ஏதோ புருஷனா வெக்கப்பட்டிருக்கலாம், புருஷோத்தமனிடத்துல வெக்கப்பட்டா ஒரு நிமிஷத்துல வாய்ப்பு கெட்டுப்படுத்துனா அனாதிகாலமா பிறந்து பிறந்து என்னைக்கு கிடைக்கும் நான் காத்துட்டு எனமோ வெட்கம்னு சொல்லிட்டு பெருமாள் வரேன்னு சொல்லச்சே, ஆட்டா எங்க அம்மா சொல்லி வச்சிருக்கான் அவனா நாளைக்கு மூட வட்டமானுட்டா போச்சே, நாளைக்குன்னுட்டா அதுக்குள்ள எத்தனை போட்டு ஜென்மங்களே மறைஞ்சு போடுமோன்னு தெரியாது. ஆனால் அவர் எப்போது கண் சிமிட்டுகிறாரோ அப்ப புறத்து போடணும் அல்லி கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். இங்கிதம் நிமிஷித்தஞ்ச தாபகம் ரம்யம் அத்தம் அதி பிரியங்கரம் தேன கம்சமுக கீட்ட ஜென்மமேன்னு அழகான ஸ்லோகம். பெருமாள் உதட்ட சுழிப்பறான், கண்ணை சிமிட்டு வரான், கையால இப்படி ஜாட காட்டு வரான். இந்த ஒன்னொன்னு இருக்கிற பிராதான்யம், இந்த ஒன்னொன்னுக்கு இருக்கிற முக்கியத்துவம், நீ ஏதோ ஜெகத்தை சிருஷ்டிச்சேன்னு சொல்றா, பெரிய பெரிய காரியங்கள்லாம் பண்றேன்னு சொல்றா, அதுல எனக்கு முக்கியத்துவம் கண்டப்படவே இல்லை. நீ எப்படி உதட்ட சுழிச்சியோ கண்ணை சிமிட்டினியோ கையை கூப்பிட்டியோ அதுதான் எனக்கு முக்கியமா இருக்கே தவிர மற்றதெல்லாம் ஜெகத் சிருஷ்டி எனக்கு புரியாது. எந்தோ நீ சிருஷ்டித்திருக்கலாம், ஆனா சிருஷ்டிக்கு பயன் என்ன? உன்னை அடைவது. அடைவது எப்படி? நீ ஜாட காட்டினத்தானே நான் வர முடியும். அதுக்காகத்தான் எனக்கு இதுதான் ரொம்ப முக்கியமா இருக்குங்கிறார். பெருமாள் சிருஷ்டிச்சுங்கிறது சாதாரணப்பட்ட வேலை கிடையாது. கிட்ட ஏவகி லோகானா உற்பத்தி ரவிசாப்பேகா கிருஷ்ண சகி கிருத்தேன்னு சாப்பிட்டு சொல்றது. கண்ணன்தான் ஜெகத்தை படிக்கிறார், கண்ணன்தான் ஜெகத்தத்தனை தன்னிடத்தை ஈர்த்து கொள்கிறார், கண்ணனுக்கு சேஷமாத்தான் ஜெகத்தத்தை இருக்கு, இத்தனை சாத்திரம் சொல்லச்சே. அது ஒரு பெரிய வேலை. இந்த சிருஷ்டிங்கிறது என்னமோ மூல பிரகிருதியே மகான் ஆக்குவார், மகான் அகங்காரமாக்குவார், அதை சாத்திக ராஜச தாமச அகங்காரமாக்குவார், பஞ்சபூதங்கள் பஞ்சதன் மாத்திரங்கள் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் மனசு திருவுத்கரணம் பஞ்சீகரணம் அனுப்பிரவேசம் 1000 பாடு உபநிஷத்து இத்தனையும் இருக்கு. ஆனா கூறத்தாழ்வான் சொல்றார், அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய காரியமாவே படலை, எப்படி நீ பண்ணத்தான் போறே எனக்கு தெரியவும் தெரியாது, ஆனா உதத்தை சுழிச்சு நீ கூப்பிட்டப்ப அது ஒண்ணுதான் எனக்கு பெருசா படுறதா தவிர இது எனக்கு படவே இல்லை. ஏன்னா சிருஷ்டித்ததுனாலே துன்பப்பட ஆரம்பிச்சேன், நீ கஞ்சாட காட்டினியானா வந்து இன்பப்பட ஆரம்பிச்சுடுவேன், எனக்கு அது முக்கியம்னு சொல்றார். அதனாலே பெருமான் எத்தத்தையோ செய்தாலும் புருஷோத்தமன் அல்லையோ, ஆகையால் அவனிடத்தில் இத்தனையுமே கூடுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், தப்பா நம்ம அர்த்தம் பண்ணிடக்கூடாது. அதனால நாலு விஷயத்தை பார்த்துருக்கோம். அதுல முதல் விஷயம் பார்ப்போம், ஆழ்வார் தூது விடுகிறார். நம்மாழ்வார் மூணு பத்து பாசரங்களை, நாலு பத்து பாசரங்கள் தூது விட்டார். அஞ்சரைய மடனாராய், வைகல் பூங்கழிவாய், பொன்னுலகாடியிலோ எங்கானல் அகங்கழிவாய், நாலு பதிகம். இந்த நாலு ஒரு ஒரு பதிகத்தினுடைய ஆரம்ப சொல். அஞ்சரைய மடனாராய், அழியத்தாய் நீ என் அஞ்சரைய சேவருமான் ஆயாங்கனக்குழி வஞ்சரை புல் உரைத்தார் கெண்டு தூதாய் சென்னக்கால் வஞ்சரையலவன் வைக்கில் வைப்புண்டாலும் செய்யும் முதல் பத்து, நாலாம் திருவாயுமொழி முதல் பாசரம். அதே போல ஆறாம்பத்து தொடக்கத்தில் வைகள் பூங்கழிவாய் வந்துமேயும் குறுகினங்காள் என்று திருவண்வண்டூர்ங்கிற திவ்யதேசம் மலையாள திவ்யதேசம் அந்த தூது விட்டார். நன்னா தூது விடுவார். பத்து பாசரம் முழுக்க ஒரு பறவையை பிரிச்சுப்பார், கோழி குருகு மகன்றில் கிளி இப்படிய தான் ஒன்னு வச்சிருந்து அதுகிட்ட நன்னா விஷயத்தை எடுத்து சொல்லி போய் பேசிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிருவார். இது நம்மாழ்வாருடைய நிலை. திருமங்கியாழ்வாரும் தூது விட்டார், தூவிரிய மலருழக்கி துணையோடும் பிரியாதே என்று திருவாலி எம்பெருமானுக்கே தூது விட்டார். திருநகரிக்கு பக்கத்துல திருவாலி இருக்கோம், அந்த பெருமாளை பார்த்து தூது விடுறார் ஆழ்வார். தூவிரிய மலருழக்கின்னு ஒரே பதிகம், இந்த பதிகத்துல முழுக்க பத்து பாசனம் தூது விடணுமா? தூது விடுறதுக்கு ஒரு விதிமுறை இருக்கு. அந்த பத்து பாடல் வரைக்கும் அந்த பறவையை பார்த்தா பேசணும். அந்த பத்து பாட்டு முடிஞ்ச அப்புறம் பதினோராவது பாசனத்துக்கு வேணா நான் நானா பாடினேன்னு சொல்லிக்கலாமே தவிர, இப்ப நான் பரகாலம் பாடினேன் பராங்குஷம் பாடினேன் குறுக்க சொல்லக்கூடாது. பறவைய விட்டுட்டு நேர பெருமாள்கிட்ட பேசிடவும் கூடாது. ஏன்னா நாயகர் எங்கோன்னா இருக்காரு, அவர்னா முன்னாடி வந்துட்டாரா? அந்த மாதிரிதான் இது விதி. ஆனா திருமங்கியாழ்வாருக்கு அந்த பொறுமை எல்லாம் கிடையவே கிடையாது. நம்மாழ்வார் பொறுமையோட பாடியிருக்காரோ இல்லையோ, திருமங்கியாழ்வாருக்கு அந்த பொறுமை இருக்கல. இவர் நாற்பது பாட்டு விட்டு பிரிஞ்சு பாடினார், இவர் நாலே பாட்டு பாடினார். இந்த தூவிரிய மலரோக்கியம் நாலு பாட்டு ஆச்சு, திடீர்னு தோணித்து என்ன எனக்கு முட்டாள்தானே, ஏதோ பறவையை பார்த்து பாதிச்சுட்டு இருக்கேன் இப்போ, நேர பெருமாளை பார்த்து நியாயம் கேட்கறத விட்டுட்டு என்னதுக்கு நான் இந்த பறவை இடத்துல பேசணும் தோணித்து சட்டுன்னு மாறிவிட்டார். ஓ மண்ணளந்த தாளாளா, தன்குடந்த நகராளா, மண்ண பறையெடுத்த தோளாளா, எந்தனக்கோர் துணையாளன் ஆகாயே, ஓ மண்ணளந்த தாளாளா, திரிவிக்ரமாவதாரம் பண்ணவனே, வரையெடுத்த தோளாளா, கோவர்தனோத்தரணம் பண்ணினவனே, தன்குடந்த நகராளா, குழந்தை கிடந்த மாமாயனே, எந்தனக்கோ துணையாளன் ஆகாயே, என்ன என்னமோ நீ என்ன வேண்டாம்ங்கிறா பொறையும், நான் ஒத்தந்தா உனக்காக தேடிட்டு இருக்கேங்கிறா பொறையும், என்னை பாசாங்க அப்படியா? அனாதி காலமா நீ என்னை அடைவதற்கு எத்தனை பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கே, என்னத்துக்கு இந்த வேஷம்? இப்போ ஒண்ணு வேண்டாம், நான் பாட வேண்டிய அவசியமே இல்லை, நீ எனக்கு கொடுத்துதான் ஆகணும், அதனால எந்தனக்கோர் துணையாளன் ஆகாயே, என்னை எதுக்கு பிரித்து வைத்து வேடிக்கை பார்க்கிறாய், தற்போது குடு என்று திருவங்கியாழ்வார் திருமாட்டை பிரார்த்தித்தார். அப்ப உடனே விசாரம் கொடுத்து என்ன இவர் இலக்கியத்தினுடைய பங்கத்தையே உடச்சுட்டார். இலக்கியம்னா ஒழுங்கா தூது விடணுமோ தூது விடணும் இல்லையோ, அதை விட்டுட்டு பாடிட்டாரேன்னா, இலக்கியம் மற்றப்பேர் பாடியது மனிதனை குறித்து, ஆனா ஆழ்வார்கள் பாடிய இலக்கியங்கிறது இறைவனை குறித்து. இங்கு பாடப்படலையே, அவனை குறித்து இலக்கியம் பாடினா அப்போ அங்கதான் லட்சியம் இருக்கணும். இதே ஒரு செய்யுள் தொகுப்பு எழுதிருக்கோன்னு வச்சுங்க, ஒரு எழுத்து சீர்தலை அடித்தொடி எல்லாம் ஒழுங்கா இருக்கா, இது சரியா இருக்கா, அது சரியா தான் பார்த்துருக்கணும். இதையா பாப்பான் பக்தான்? பக்தனை பொறுத்த வரைக்கும் அவர் முக்கியம். இதனாலதான் கம்பர் சொன்னார், பத்தர் பேசின பித்தர் பேசின பக்தன் பேசினத்தையும் பித்தன் பேசினத்தையும் நீங்க எடுத்துக்கவே எடுத்துக்க வேண்டாங்கிறார். நான் பத்தாயிரம் பாட்டு நன்னதம் பாடியிருக்கார் அவர், ஆனா நம்மகிட்ட சொல்றார் என் பாட்டுல எத்தனையோ கொத்தம் குறைய இருக்கலாம், உடறலாவே இருக்கலாம், நீங்க அதை எடுக்க வேண்டாங்க. ஏன் சுவாமி, நான் ஒரு பக்தன் உடருவேன், நான் ஒரு பித்தன் அதை விட உடருவேன், வேணும்னா நீங்க எடுத்துக்கோ வேண்டானா விட்டுட்டு போடுங்க, ஒரு குற்றம் இல்ல கம்பரா மனத்துல. ஆனா அவர் சொல்லிருக்கிறது பத்தனும் பித்தனும் பேசுறது அப்படிதான் இருக்கும் சார். அத போல திருமங்கியாழ்வாரம், எனக்கு ஒரு நீதியும் வேண்டாம், நியாயமும் வேண்டாம், பாட்டும் வேண்டாம், இலக்கணமும் வேண்டாம், எனக்கு இப்போ நான் அதன்படிதான் போறதா இல்லை, எனக்கு பெருமாள் வேணும். அதுக்காக இத்தனை பேசினார், சட்டுன்னு மாத்தி நேரம் அவங்ககிட்டயே பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டார். இது வேறுபாடு. ஆக ஒற்றுமைன்னு பார்த்தார், தூது விடுவார்கள்ங்கிறது ஒற்றுமை, ஆனா தூத முழுக்க பாடி முடிப்பார் நம்மாழ்வார், அது இவருக்கு பொறுமையே கிடையாது. சட்டுன்னு குறைச்சுட்டு ஒரே இடத்துல நாலாவது அஞ்சாவது பாட்டு முடிஞ்ச உடனே நேர பெருமாளை பார்த்து பேசிட்டார். இதுக்கு வியாக்கியானத்துல எழுதி வைப்பா, நம்மாழ்வாருடைய பாசரங்கள் மலையாளர் ஊட்டு போலே, திருமங்கியாழ்வாருடைய ஊஷ் பாசரங்கள் தமிழர் ஊட்டு போலே. மலையாள ஊட்டுன்னா மலையாளத்துக்காக சாப்பிடுறாப்பலே, தமிழர்கள் ஊட்டுன்னா தமிழால் சாப்பிடுறாப்பலே. என்ன வித்தியாசம்னா, தமிழர்களுக்கு நாலு மணி நாளைக்கு ஒரு தினம் சாப்பிடுக்கணும். அவளால ஒரு நாளைக்கு சேர்த்து வச்சு சாப்பிட முடியாது, பட்னியும் கிடக்க மாட்டான். எப்ப பார்த்தாலும் கைலேயே தியானம் எடுத்துன்னு போயிட்டே இருப்பா, வாயில போட்டு என்னமோ இல்லைன்னா தமாக்கே உந்துடுறா போறியும், நாளைக்கே வாழ்க்கையே அஸ்தமிச்சு போயிடுறா போறியும். அவ்வளவு தூரம் நம்ம ஜாகிரதையா பாத்துக்கணும். கொஞ்சம் பட்னி ஏதாவது சாப்பிட்டுக்கல, ஓய்வு எடுத்துக்கல, அடிக்கடி நீங்க பாத்துட்டே இருக்கோம், நீங்க ஓய்வு எடுத்துங்கோ. உரம் தண்ணியில இருந்து அதுதான் பண்ணிட்டுருக்கேன், புதுசா ஓய்வெடுத்து போறேன் இப்போ. ஆனா யார பார்த்தாலும் இந்த வார்த்தை என்னமோ விடாது சொல்லிட்டுப்பா, ஓய்வெடுத்துங்கோ ஓய்வெடுத்துங்கன்னா பண்ணவே கூடாதுங்கிறது ஆயுர்வேத சாஸ்திரம். எப்ப பார்த்தாலும் ஓய்வெடுத்துருந்தா உடம்பு கெட்ட போடும். இந்த உடம்பு வேலை கொடுக்கற வரைக்கும் தான் நன்னா இருக்குமே தவிர, ஓய்வு ஓய்வுன்னுதான் போருமே விடாது. அது எவ்வளவு வேலை செய்ய வைக்கிறோமோ அவ்வளவுதானே வேலை செய்யும். அதனால தேவையற்று ஓய்வு. இந்த கர்ப்பம்னு பேச ஆரம்பிச்சோடனே இப்ப மொத்த வைத்தியால என்ன தெரியுமா சொல்றா, அடுத்த பத்து மாசத்துக்கு நீ எழுந்துட கூடாதுங்களா. இதெல்லாம் ரொம்ப புது மோகம். முன் நாட்கள் இது கிடையவும் கிடையாது, ஒழுங்கா சுகப்பிரசவமா நடந்திருந்தது. இப்ப அதுவும் இல்லாத போச்சு. அவரவர்கள் அவாவா இல்லத்தினுடைய வேலையை பார்த்து பெருமாளுக்கு தழுகை பண்ணி ஆராதனத்தை பண்ணி ஒழுங்கா பூ தொடுத்து சந்தனம் தரிச்சு குனிஞ்சு நிமிந்து பெருக்கி பண்ணோம்னாலே ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கலாம். அப்படித்தான் நம்முடைய தர்மங்கள்லாம் சொல்லியிருக்கு. அதை விட்டுட்டு எதுக்கெடுத்தாலும் ஓய்வு ஓய்வுன்னா இது தமிழர் மரபு. அதுக்காகத்தான் சொல்ல வந்தேன். ஆனா மறையாள ஊட்டு எப்படின்னா, நாலு நாளைக்கு சேர்த்து வச்சு சாப்பிடலாம், நாலு நாளைக்கு சேர்த்து பட்னியும் கிடப்பாளாம். நம்மாழ்வாருடைய தாயார் மலையாளத்து பெண், திருவன்பரிசாரம் தான் அவளுக்கு பிறந்த ஊர். திருவன்பரிசாரத்து பெண்ணு தான் உடையநங்கையார், உடையநங்கையாருடைய பிள்ளைதான் நம்மாழ்வார். அதனால தாய் வழி சொத்துவும் மலையாளம் அவருக்கு. அங்கங்க ஆழ்வார் பாசுரத்திலே மலையாள சொற்கள் வந்துடும். அமரர்கோன் அர்ச்சிக்கின்னு அந்த அகப்பணி செய்வர் விண்ணோர்னு பாசம் திருவனந்தபுரத்தை அனந்த பத்மநாப சுவாமியை பாடிட்டு இருந்தார் மலையாள பெருமாள். இவரே மலையாளத்தவர். அதனால அமரர் கோன் அர்ச்சிக்கின்னார்னு பாட வேண்டியவர் அர்ச்சிக்கின்னு பாடிட்டார். அந்த பாட்டு தமிழ் சொல் அல்ல, அந்த சொல்லே இல்லை. ஆனா அமரர் கோன் அர்ச்சிக்கின்னு அப்படின்னு இருக்கு. இப்படியே சில இடத்துல பார்த்தோம்னா மலையாள சொல்லு வாடையே வந்துடும். அதனால நம்மாழ்வார்னா மலையாள ரூட்டு போலே. அப்படின்னா பிரிஞ்சிருந்து நன்னா பத்து பாட்டு பாடுவார், சேர்ந்திருந்து நன்னா பத்து பாட்டு பாடுவார். அதனாலதான் தூது விடுறத பிரிஞ்சு நாற்பது பாட்டு தூது விட்டார் திருமங்கையாழ்வார் தமிழர். அதனால என்னாச்சு, நாலே பாசுரம் பிரிந்திருந்து பாடினார். ஒன்னும் பசி தாங்கலே, ஓமன் நடந்த தாளாளா தற்குடந்த நகராளா வரையெடுத்த தோளாளால் என்ற தோர் துணையாளன் ஆகாயே என்று நேர அந்த பெருமாளை பார்த்து பாடிட்டார். அப்பவும் பாருங்க, தூது விடுறது நம்மாழ்வார் தூது விடுறார்னா விபவாவதாரத்தில் தூது விடுவார், வைகுண்டநாதன் இடத்திலே தூது விடுவார், அந்தரியாமியின் இடத்துல கூட தூது விடுவார். வியூக விபவ பரத்தத்வய அர்ச்சகள் தூது நாளுக்கும் விடயம் என்று நாயனார் சாதிக்கிறார். ஒரே ஒரு இடத்துல மட்டும் அர்ச்சாவதாரத்துல தூது விட்டார். ஆனா இங்க பாருங்க, இந்த பாசன திருமங்கியாழ்வார் சொன்ன இல்லையோ, ஓ மண்ணளந்த தாளாளா தன்குடந்த நகராளா வரையெடுத்த தோளாளா எந்தனக்கோர் துணையாளன் ஆகாயே. ஒரு பக்கத்துல மண்ணளந்த தாளாளான்னு திருவிக்கிரமனை கூப்பிடுறார், வரையெடுத்த தோளாளான்னு கோவர்தனத்தை கூப்பிடுறார். ஏன் ரெண்டு விபவத்தை சொல்லிட்டு ஒரு அர்ச்சையை சொல்லிருக்கலாம், அர்ச்சையை சொல்லிட்டு ரெண்டு விபவத்தை சொல்லிருக்கலாம். மத்த ரெண்டு விபவம் குடந்தனகர் மட்டும்தான் அர்ச்சை வேணும்னு ஆழ்வார். ஓ மண்டலந்த தாளாளா தன்குடந்த நகராளா வரையெடுத்த தோளாளா, அவருக்கு எங்கேயும் நடுவுல அர்ச்சை இருக்கணும். திருவிக்கிரமனா இருந்தாலும் குடந்ததான், கோவர்தனோத்தரணமா இருந்தாலும் குடந்ததான். இந்த குடந்தைக்குத்தான் தூது விடுறதும் கூட. அப்ப அவருக்கு தூதுன்னா கூட அர்ச்சையில தான் புத்தி போறதே தவிர, ஏன் தூதிரிய மலருடைக்கு ஒரே தூதே திருவாரூர் தின திருவாரூர் தானே தூது விட்டார். அதனால ஏதிலும் அர்ச்சைங்கிறத இதிலையும் நம்ம வித்தியாசம் பார்த்து விடலாம். அடுத்து அனுகாரம், அவர் ஆட்டமே நினைச்சுக்கிறது நினைச்சிருக்கு. துட்ட காளிய திட்டாஸ்தர் கிட்டோம் அகம் இது சாபரா, கிட்டாவதாரத்திலே கண்ணன் ராசக்கிரீட பண்ணிதான் நடுவில் மறைஞ்சு போயிட்டார். ஏன்னா இந்த கோபிகளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமா போச்சு, இன்னும் கொஞ்ச நாள் சந்தோஷப்பட்டா தலைவழிச்சு போயிடுமோன்னு கண்ணனுக்கே பயம். அதனால மறைஞ்சு விட்டார். மறைஞ்ச உடனே வெள்ளம் தேடிட்டு போறாப்போ பெருமானை விட்டு பிரிந்த தாபம், அதை தனிச்சுக்கணும் இல்லையோ. அதனால ஒத்தி காளிங்க நாட்டம் கீழ் நின்றுப்படலாம், இன்னொத்தி கண்ணன் ஆட்டம் நின்றுப்பறான். கண்ணன் பார்த்து கீழே ஒருத்த சொல், துட்ட காளிய திட்டாத்திர கிட்டோம் சாப்பிட்றான், நீ தான் துட்டனான காளி அனுப்போ, இனிமே உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு காலை தூக்கி உதைக்கிற ஆப்புல ஒரு கோபிக்கு காலை தூக்குவோம், இன்னொரு கோபிக்கு பயந்துட்டு காப்புல காளிங்க நாட்டம் பண்ணிப்போம். இந்த நாடகத்தை நடிச்சு அவ கண்ணன் இல்லேங்கிற தாபத்தை குறைச்சிக்கிறான். இது புராணங்கள்ல நம்ம சேவிக்கிறோம். இன்னொத்தி நடப்படலாம், நான் தான் இப்ப கிட்ட நாட்டம் நடக்கிறேன் பார், கண்ணன் இடுப்பு உடச்சு உடச்சு நடப்புறான். கோபிகள் ஆகட்டும் எல்லா மோர்காரிகள் தயிர்காரிகள் எல்லாமே தலையில கும்பத்தை வச்சுட்டே நடந்து பழக்கம் இல்லையோ, அதனால பாரம் அழுத்து அழுத்தி உன் இடுப்பை உடச்சே தான் நடக்க வரும். அதே போலத்தான் கண்ணன் நடக்கிறச்சு இடுப்பை உடச்சு கண்ணன் கையை ஒரு மாதிரி அடிச்சு நடப்பறான். அதை போது ஒத்தி நடப்பலாம், இதோ நான் நடக்கிறேன் பார் கண்ணன் ஆட்டம், கண்ணன் இல்லையோ ஆனா கண்ணன் ஆட்டம். அதுக்கு அனுகாரம்னு பேர். அதை போல நம்மாழ்வாரும் அனுதாரம் பண்ணுகிறார். கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும், கடல் ஞாலம் ஆவேனும் யானே என்னும், கடல் ஞாலம் கீண்டேனும் யானே என்னும், கடல் ஞாலம் உண்டேனும் யானே என்னும். நான் தான் என்னைக்கோ பகவான் ஜெகத் சிருஷ்டி பண்ணாரே, நான் தான் சிருஷ்டிச்சேன். என்னைக்கோ ஜெகத்தை சம்ஹரிச்சாரே, நான் தான் சம்ஹரிச்சேன். என்னைக்கோ உலகத்தை தாவி அளந்தாரே, நான் தான் அளந்தேன். என்னைக்கோ உடற்ற உலகத்தை ரட்சித்தாரே வராக பெருமாளா, நான் தான் ரட்சித்தேன். என்ன எல்லாம் விபவம், நான் தான் வராகன், நான் தான் திருவிக்கிரமன், நான் தான் உலகத்தை படைத்த ஜெகத் சிரஷ்டா, நான் தான் உலகத்தை அழிக்கிற ஜெகத் சம்ஹாரகர்த்தா, இத்தனி நான் தான் என்ன. கடல் ஞாலம் செய்தேன் அஞ்சாம் பத்து ஆறாம் திருவாய்மொழி என்ன, கடல் ஞால தீசன் வந்தேறக்கொலோ, அப்ப எல்லாத்தையும் திருவிக்கிரமனே நான், வராகனே நான், இப்படி அவர் அனுகாரம் பண்ணிருக்காரு இல்லையோ. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, நெருநல் நேற்றுக்கு நான் ஒரு இடத்துல இருந்தேன், இன்னு போய் கண்ணமங்கையுள் காண்டுமே நான், நேற்றுக்கு இருந்தது நான் தான், இன்னைக்கு திருவேங்கடமுடையானாக நிற்பது நான் தான், திருச்செண்ணபுரம் சபரி பெருமாளா நின்றது நான் தான், இன்னைக்கு திருவேங்கடமுடையானாகவும் நிற்பது நான் தான் திருமங்கி ஆழ்வார் அனுகாரம் பண்ணிக்கிறார். அப்ப அனுகாரத்தில் கூட அர்ச்சாவதார பெருமாளாகத்தான் தன்னை அனுகாரம் பண்ணிக்கிறாரே தவிர, அவர் திருவிக்கிரமனாகவும் வராகனாகவும் தன்னை அனுகாரமே பண்ணிக்க மாட்டேங்கிறார். அப்படி பார்த்தாலும் அப்ப அனுகாரத்திலும் அர்ச்சை விபவங்கிற வேறுபாடு தெரியுது. இவர் அர்ச்சாவதார பெருமாளாகவே நினைச்சிருக்கார். இன்னைக்கு நான் இன்று திருக்கண்ணபுரத்தில் நிற்கிறேன், நேற்று இன்ன இடத்தில் நின்றேன் அப்படின்னு திருக்கண்ணபுரம் பெருமாள் நானே வடவரை நின்று வந்து இன்னும் கணபுரம் இடவகை கொள்வது யான் என்று பேசினாள், யான் என்று பேசினாள்னு திருத்தாயார் சொல்லிருக்கா. வடவரை நின்றும் வந்து நேற்றுக்கு திருவேங்கடமுடையான நானும் நின்றேன், அவசர அவசரமாக எல்லாரும் நீ திருக்கண்ணபுரத்தில் செய்யணுங்கிற அளவுக்கு இங்க வந்து நான் சௌரி பெருமாளா நின்று கேங்கிறாரு. நேற்றுக்கு எல்லாரும் செய்யணும்னு சொன்னாலும் திருமலையில போய் திருவேங்கடமுடையான நின்றாராம், இன்னைக்கு இல்ல இல்ல திருக்கணவரத்துல சேவிக்கணும்னாலாம் ஓட்டமா ஓடி வந்து நான் தான் நீ திருக்கணவரத்துல நிற்கிறேங்கிறார். நேற்றுக்கு இவரே திருவேணம் முடியாது, இன்னைக்கு இவரே சௌரி பெருமாள், என்னாச்சு ஆழ்வா இருக்குன்னா அனுகாரம் பண்ணிட்டு இருக்கார். வடவரை நின்னும் வந்து என்ன கணபுரம் இடவகை கொள்வது யான் என்று பேசினாள். அப்ப அனுகாரமும் அதில்தான், தூது அர்ச்சையிலேன்னு பார்த்தோம் விபவத்துல பார்த்தோம், அனுகாரம் அர்ச்சையிலேன்னு பார்த்தோம் விபவத்தில் பார்த்தோம். இனி ஊடல் திறம், ரெண்டு பேருமே கோபத்துல ஓடுறா, பிரணய ரோஷத்தோட நம்மாழ்வாரும் ஓடுவார், பிரணய ரோஷத்தோட திருமங்கி ஆழ்வாரும் ஊடுவார். இந்த ஊடலே ரொம்ப ஆச்சரியமான பாசனம் அது. நம்மாழ்வாருக்கு ஆறாம் பத்து இரண்டாவது திருவாய்மொழி, மின்னட மடவார்கள் நின் அருள் சூடுவார், முன்பு நான் அதஞ்சுவன், மண்ணுடைய இலங்கை அரண் காய்ந்த மாயவனே, உன்னுடைய சுண்டாயம் நான் அறிவன், இனி அதுகொண்டு செய்வதன் என்னுடைய பந்தும் கடலும் தந்து போகு நம்பி கழகமேறேல். நீ வராதே பந்தாடின்னு இருக்கார் நம்மாழ்வாரும் தோணியும். அப்ப பெருமாள் ஆறு மணிக்கு வரேன்னு சொன்னார், ஆறு பத்தாக்கிட்டான். அதனால பராங்குஷ நாயக்கு ஒரே கோபம், அது எப்படி ஆறுக்கு வரேன்னு சொன்னா அஞ்சு ஐம்பதுக்கு வந்தவங்க காத்துட்டு கொண்டாமோ, எப்படி ஆறு பத்துக்கு வரலாம், இந்த கோபத்துல திரும்பியே பார்க்கல. இந்த தோட்டத்தினுடைய மூலேரம் பெருமாள் வந்து நிற்கிறார், பராங்குஷ நாயக்கி திரும்ப பார்க்க மாட்டேங்கிறார். பார்க்காதா போல பந்தாட்டம் ஆடிட்டு இருக்கார், பூப்பந்த இவ தூக்கி போடுறான், பூப்பந்த அவ தூக்கி போடுறான், ஒன்னு பொண்ணு இப்படி. இவரானா எப்பவான தீங்கி பார்ப்பாளா, கொஞ்சம் படல் கதவை தரப்பாளா, என்ன ஒண்ணு நம்ம பக்கமே பார்க்கலையே அப்படின்னு மெதுவா பெருமாள் வந்து நிற்கிறார். ஒரு சமயம் என்னாச்சு, தெய்வ சங்கல்பத்தாலே கையில் இருந்த பந்து போய் கதவுக்கு பக்கத்துல விழுந்தது, கிடைச்சது வாய்ப்புன்னு பெருமாள் பந்தத்து கையில் வச்சு விட்டார். இப்ப இவர் சொல்றார், எனதுக்காக என் பந்த கையில் எடுத்து நினைப்போ, நீங்க உள்ள வர வேண்டியது இல்லை, மின்னட மடவார்கள் நின் அருள் சூடுவார், முன்பு நான் அதஞ்சுவன், என்னுடைய பந்தும் கடலும் தந்து போகு நம்பி. போ, இந்த இடத்துல நீ வர வேண்டிய தேவை இல்லை, கிட்டக்கே வராதே, பந்த கீழே போட்டு புறப்போ, என்ன ஆழ்வார் ஊடுறாரா. இது பத்து பாசரத்தாலும் நம்மாழ்வார் ஊடியது. இதே போல திருமங்கி ஆழ்வாருக்கு நழியா போச்சு. ஏங்கிறதுக்கு அவர் காரணத்தோட சொல்றார், காதில் கடிப்பிட்டு கலிங்க முடுத்து, தாது நல்ல தண்டந்துழாய் கொடணிந்து, போது மறுத்து புறமே வந்து நின்னீர், இவரார் ஏது கிதுவன் நிதுவன் நிதுவன்னோ, கவராட உடுத்தொரு செண்டு சிறுப்பி, கவராக மடித்து தலிக்கச்சு கட்டி, சுவராட உடுத்தொரு செண்டு சிறுப்பி, சுவரார் கதவின் புறமே வந்து நின்னீர், இவரார் ஏது கிதுவன் நிதுவன் நிதுவன்னோ. இவர் எதுக்கு இங்க வந்திருக்கிறார், சுவரின் கதவின் புறமே வந்து நின்னீர், அந்த கதவுக்கு பக்கத்துல வந்து நின்று திருமங்கியாழ்வார் கூப்பிடுவான்னு பெருமாள் காத்துட்டு இருக்காரா. ஆரோத்தர் அந்த கதவு பக்கத்துல இருக்கிறாள், அது ஆறு விசாரி. இவர் சொல்றாரு தெரியும் யாருன்னு, ஆனா அது பக்கத்துல இருக்கிற தோழியை பார்த்து சொல்றார், இவரார் சுவரார் கதவின் புறமே வந்து நின்னீர், இவரார் ஏதுக்கு இதுவன் இதுவென்னோ, இவரை யார் இந்த இடத்துல வர சொன்னது விசாரி அப்படின்னு சொல்றார். தோழி சொல்றா, பெண்ணே யாருன்னு தெரியாதா, நேற்று வரைக்கும் இவருக்கு தான் ஏங்கின்னு தனி, அவர் தான் வந்து நிற்கிறார்னா, இப்ப நான் பாக்குறதா இல்லை அப்படின்னு சொல்லி முகத்தை திருப்பிக்கிறாரோ இல்லையோ. அந்த பத்து பாட்டு தான், காதில் கடிப்பிட்டு கலிங்க முடுத்து, ஏன் இந்த பெருமாள் தான் இத்தனை நாளா இவருக்கா காத்திருந்தவர், அஞ்சு ஐம்பதுக்கு வரப்படாதா, இவரே சுவாமி ஆர்வத்துக்கு வர, இவர் ஒழுங்கா ஆறுன்னு சொல்லியிருந்தா சீக்கிரம் வந்து காத்துட்டுக்கு வேண்டாமான்னா வருவார். ஆனா நித்தியம் மாடு மேய்ச்சுட்டு திரும்பி வந்து தானே கண்ணன் திருவங்கியாழ்வார கட்டாட்சிக்கு வரணும். மாடு மேய்க்க போறச்சே பட்டு பட்டாடை பொன்னாடை காதுல தோடு கழுத்துல அட்டி எல்லாம் போட்டுக்கிட்டு விடுவாளா? அங்க போனா எல்லாமே மாட்டுக்கு பின்னாடி போனோம்னா தொலைஞ்சி போடும். அதனால நித்தப்படியே பீதாம்பரத்தை கழட்டிட்டு நல்ல மாந்தோல் மரவரிய கட்டித்தான் யசோதா அனுப்புவலாம் கண்ணனுக்கு. கொடையும் செருப்பும் கூடாதே தாமோதரனு பாசம், கொடை கொடுக்க மாட்டாளாம் செருப்பு கொடுக்க மாட்டாளாம், ஏன்னா நித்தியம் தொலைச்சிட்டு வந்துடுற பிள்ளை அது. மேலும் நாகப்பழத்துல கண்ணனுக்கு ரொம்ப இஷ்டம், நாகப்பழத்தை சாப்பிட்டுட்டு இவர் உடுத்திட்டு இருக்கிற பட்டாடையில தொடச்சும் தொடச்சும் திரும்பி வந்தார். அவர் முதல் பத்து நாள் பாட்டா இதயார் துவச்சுட்டு இருக்கிறது பட்டாடை நித்தியம்னு, அப்புறம் மாந்தோல் மரவரி போட்டு அனுப்பிச்சு ஆரம்பிச்சுட்டா யசோதை. அதுல என்ன தொடச்சிருந்தாலும் ஒண்ணுமே ஆகாது. அதனுடைய சந்ததியில தான் இன்னைக்கு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கா. ஒரு வாரத்துக்கு அதையே போட்டுக்கிறாரு, வாரம் முழுக்க அதையே போட்டு என்ன அழுக்க தொலைச்சிருந்தாலும் ஒன்னாகாது. இன்னும் கேட்டா அது அழுக்கா இருக்கத்தான் பெருமையே. எப்ப பெருமைன்னா அது எத்தனைக்கு எத்தனை அழுக்கு பிரிஞ்சிருக்கணும், அது பிரிஞ்சு இருக்கணும், அழுக்கா இருக்கணும், நூல் நூலா வந்திருக்கணும். இது இத்தனை இருந்தான்னா இத கூட நமக்கா கண்டுபிடிக்க தெரியாது. இதுவா அன்னைக்கு யசோதையும் கண்ணனு கண்டுபிடிச்சிருக்கான். மாந்தோலும் மரவரையும் சாத்தி அனுப்பிச்சிருக்காள். இப்படி போயிட்டு திரும்பி சாயங்காலம் அஞ்சரை பெருமாள் திரும்பி வச்சு அவசர அவசரமா தான் வந்தார். ஆனிரை இளம்பீழ குறித்த சங்கம் வேகமா வந்துட்டார். ஆறுன்னு நேரம் குறிச்சு கொடுத்தாச்சு பரகால நாயகிக்கு. போனோம் பார்த்தா இப்பதான் ஒரே பூதி அடைந்த பொன்மேனியா இருக்கார். உடம்புலயோ மாந்தோல் மரபுரி காதல துணித்திரி, ஏன்னா அவர் ரத்தனாபரணம் போட்டு அனுப்ப மாட்டார், போய் இதுங்க பின்னாடி ஓடுறதுக்குள்ள ஒரு மணிக்கே விழுந்துடுறதான். அதனால சரின்னு துணித்திரியை போட்டு காது துந்துபடக்கூடாதுன்னு துணியை திரிச்சு காதல போட்டு அனுப்பிச்சு விடுறா யசோதை. போனவர் திரும்பி வந்தார், கிட்டுக்கிட்டு மொத்தத்தையும் கழட்டினார், தீர்த்தம் ஆடினார், புத்தாணி புனைந்தார், சந்தனத்தை சாத்தி விட்டார், புப்பத்தை சாத்தி விட்டார். இல்லன்னா இவர் போயிட்டு வந்த மாடு மேய்ச்ச திருக்கோலத்தோட போனா எந்த பெண் திரும்பி பார்ப்பாள்? அதனாலதான் இவருக்கு இல்ல மொத்தத்தையும் கிட்டுக்கிட்டு மாத்தி விட்டார். மாத்தினுட்டு தயார் களம்பன மொழி அவர் ஒரு கண்ணாடி வச்சிருக்கார். அந்த கண்ணாடியில எல்லாம் சரியா இருக்க அலங்காரம்னு ஒரு தரம் பார்ப்பார். சிவதேசங்கள்லயே திருக்கோலம் சாத்திர பருவம் பெருமாள் கண்ணாடி காட்டுறது வழக்கம். அது அவ்வளவு தூரம் பறிவு இருந்ததுன்னா பண்ணிடுவா. இப்ப மன்னார் குடியில பதினெட்டு நாள் பதினெட்டு திருக்கோலம் சாதிக்கிறார். ஆழ்வார்த்த நேரில் ராப்பத்து பகல்பத்து உற்சவத்து போல ஆச்சரியமான திருக்கோலங்க. பெருமானே அழகன், அழகன் அலங்காரம் எத்த பண்ணாதான் அவருக்கு அழகா இருக்காரு. எல்லாத்தையும் மாற்றி விட்டார். களம்புற சமயத்துக்கு கண்ணாடியில பார்த்தா காதல் இருக்கிற துணித்திரிய கழட்டுட்டு குண்டலம் போட்டுக்க மறந்து விட்டார். எல்லாம் மாத்திட்டாச்சு. இத்தோட போனா கடைசியில நன்னாவே இருக்காது இல்லையா? கழுத்துல பண்றது காதல பண்றது எல்லாம் ஒத்து வர வேண்டாமா? அதனால ஏது பண்றது கிடுகிடு பொட்டிய தரந்து தரந்தா தானே உள்ள நிறைய குண்டலங்கள் இருக்கும். மேலும் இவர் போட்டு ஆடைக்கு தகுந்த வரணத்துல அது இருக்கணுமே. எல்லாம் ஒன்னா இருக்க வேண்டாமா? கழுத்துல கொண்டுக்கிறது, காதல கொண்டுக்கிறது, கையில கொண்டுக்கிறது, இடுப்புல கொண்டுக்கிறது, மேல கொண்டுக்கிறது. அதனால பார்த்து ஒரு குண்டலத்தை எடுத்து காதல கொண்டா அந்த பத்து நிமிஷம் அவகாசம் தாமதமா போச்சு. இதை எதிர்பார்க்கவே இல்லை கண்ணம். இதனாலதான் ஆறு பத்துக்கு வந்து சேர்ந்தார். பார்த்த உடனே குண்டலத்தாலதான் நாழின்னு திருமங்கேழ்வாருக்கு தெரிஞ்சுப்படுத்து. அதனால பாட்டுல ஆரம்பிச்சார், காதில் கடிப்பிட்டு கலிங்கம் உளுத்து. நீ ஏன் நாழி கழிச்சு வந்தேன்னு தெரிஞ்சது. காதில் கடிப்பிட்டு காதில் இருக்கிற ஆபரணத்தை மாத்திக்கிட்டு தானே இந்த நாழி. கலிங்கம் உளுத்து நல்ல செவ்வாடை பீதாம்பரத்தை சாத்தின் வரத்துக்கு தானே நாழி. காதில் கடிப்பிட்டு கலிங்கம் உளுத்து தாது நல்ல தன்னந்துழாய் கூட அணிந்து. ரொம்ப அழகான புட்ப மாலை எடுத்து சாத்தின் விட்டார். போது மறுத்து புறமே வந்து நின்று, எதற்காக நாழி கழிச்சு நாழி கழிச்சு வந்துட்டு இருக்கு? போது மறுத்து புறமே வந்து நின்று ஏதுக்கு இதுவன் இதுவன் இதுவென்னோ உமார் வர சொன்னார். காதல் கடிப்பட நாழி ஆயிடுச்சுன்னா போம், இனிமே நாளைக்கு தான் இன்னைக்கு வரக்கூடாது அப்படின்னு திருவங்கியாழ்வார் சொல்லிட்டுருக்கார். திருமால் ஒண்ணு இதனால பாதிக்கப்பட்டவனாவே காட்டிக்கல. இதெல்லாம் ரொம்ப நாளா பாத்துருக்காரு அவர். இன்னைக்கு நேர்த்திக்கல்ல இது என்னென்ன எப்பப்படி ஆறார் பேசுவா எப்பப்படி சமாதானப்படுத்தணும்னு அவனுக்கா தெரியாது. இந்த பத்து பாசரம் முடிக்கிறதுக்குள்ள இந்த ஓரோரு பெண்ணும் அவன் திருவடிகளிலேயே விழுந்து கிடப்பாள். அந்த அளவுக்கு தான சாமர்த்தியக்காரன் தான். ஸ்ரீ வல்லதேதி வரதேதி தயாபரேதி காந்தஸ்தே புருஷோத்தமாக. ஓரொரு ஜீவாத்மாவுக்கு காந்தனும் வல்லவனும் பகவான். இந்த ஜீவாத்மாவை துடிக்க பண்ணினாலும் சரி, விரக தாபத்திலிருந்து மீட்டு தந்திருவடிகள் சேர்த்து கொண்டாலும் சரி, பெருமாள் வழி பண்ணிருக்காரு. இப்போ துவர் ஆடையுடுத்தொரு செண்டு செலுத்தி கவராக மடித்து கலிக்கச்சு கட்டி. கவராக மடித்து ரொம்ப அழகா தன்னுடைய கேசபாசத்தை இழுத்து மடிச்சிருக்கார். துவர் ஆட உடுத்து பீதாம்பரத்தை தரிச்சு விட்டார். ஒரு செண்டு சிலுப்பி, ஜானுவாச தண்ணிக்கு கையில ஒரு பூச்செண்டு உருவாங்களோ அதான் செண்டு. ஒரு செண்டு சிலுப்பி அதை கையில வச்சிருப்படி அப்படியே அசைச்சண்டே வருவான். எதுக்குன்னா யாரான எங்க போற பரகார நாய்க்கு தேடித்தானே அவதான் வாண்டான்னு சொல்லிட்டாளேனா நான் செண்டு சிரிப்பிட்டு போனேன், நான் பரகால நாயகிக்கா போனேன் அப்படின்னு தப்பிச்சுக்கிறது கையில ஏதாவது ஒண்ணு வேணும் இல்லையோ, அதுக்காக ஒரு செண்டு சிரிப்பி கவராக மடித்து தரிக்கச்சு கட்டி இவரார் சுவரின் புதமே வந்து நின்றீர். யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு தோழி இவரார்னு கேடு அப்படின்னு அவளை பார்த்து திருமங்கியாழ்வார் கேட்கிறார். இது இவர் விட்ட தூது, அதாவது இவர் ஊடினது அங்க பார்த்தோம் அவர் ஊடினது, மின்னடமடவார்கள் மின்னருள் சூடுவார் இங்கு பார்த்தோம் இவர் ஊடினது, நம்மாழ்வார் ஊடினால் அவருடைய வன்மை தோற்றும், திருமங்கி ஆழ்வார் ஊடினால் அவருடைய நன்மை தோற்றும், குலசேகர பெருமாள் ஊடியிருக்கார் ராஜகுல மகாத்மியம் தோற்றும் அப்படின்னு பெரியவா சந்திரை ஆச்சரியமான கேட்டான். ரொம்ப வலியதா பாடுவர் போச்சலு அப்படின்னு விடுறார். இவருடைய நன்மை தோற்ற இவர் ஊடுகிறார். இன்னொரு ஆச்சரியம், திருமங்கி ஆழ்வார் இடத்தே ஆண் பாவனையிலேயே ஊடியிருக்கார். அவர் பெண்ணாத்தானே ஊடணும், ஆனா நம்மாழ்வார் பெண்ணாத்தான் ஊடியிருக்கார். அவர் ஊடினது மின்னடமாவார்கள் பத்து பாசனம், இவரும் பெண்ணா ஊடியிருக்கார். ஆனா இவர் ஒரு தனிச்சிறப்பு ஆண் பாவனையில் திருவிந்தளூர் பரிமளரங்கநாதனை குறித்து ஊடுகிறார். நொம்மை தொழுதோம் இம்மைக்கு இன்பம் பெற்றோம், வாசவல்லீர் இந்தளூரிலே வாழ்ந்தேபோம் நீர், போரும் நல்லார் அறிவீர் தீயார் அறிவீர் எல்லாம் அறிவீர் இதே அறியீர், உம்ம போய் நான் சேவிக்கணும்னு வந்தேனேன்னு ஒரே கோபம். ஏன்னா இவர் சேவிக்க வரச்சே பெருமாள் கதவு சாதிச்சாராம், பன்னெண்டு மணி ஆயிடுச்சு இவர் பன்னெண்டு காலுக்கு வந்திருக்கார், கோவில் கதவு சாதிச்சா அர்ச்சகர் வர்றதுக்கு நாலு மணி நாள் யாகம் போயிட்டு வரும்னா வந்தது கோபம் ஆழ்வார். எத்தனை காலமா துடிச்சிட்டு இந்த இடத்துல ஒண்ணு நான் சேவிக்கணும்னு வந்திருந்திருக்கேன், இது போதாது, இப்பவே தரக்கணும் இப்பவே செவ சாதிக்கணும், சிந்ததன்னுள் நீங்காதிருந்ததுவே மருதினிய மைந்தா அந்த நாடி மாலே சோழமரகளிலே நந்தா விளக்கின் சுடரே நரையூர் நின்ற நம்பியன் நந்தாய் இந்தருளாய் அடியற்கரையும் இறங்காயே என் ஆண் பாவனையிலே ஊடிட்டார். அப்ப ஊடல் பார்த்தோம், அனுகாரம் பார்த்தோம், தூது விடுதல் பார்த்தோம், மடல் எடுத்திருக்காளுங்க ரெண்டு பேருக்குமே ஒற்றுமை. மாசரு சோதி என் செய்யவாய் மணிக்குன்னத்தை ஆசரு சீலனை ஆதிமூர்த்தியை நாடியே என் அஞ்சாம் பத்து மூணாம் திருவாய்மொழி அவர் மடல் எடுத்தார். திருவங்கியாழ்வார் ரெண்டு பிரபந்தமே மடல் எடுத்தார், சிறிய திருமடல் முழுக்க மடல், பெரிய திருமடல் முழுக்க மடல். அங்கேயும் மடல் எடுத்ததும் மணல் எடுக்கிறச்சே விபவத்துல மணல் எடுக்கிறார் நம்மாழ்வார். மாசர சோதி என் செய்யவாய் மணிக்குன்னத்தை ஆச்சரிசீரலை ஆதிமூர்த்திய நாடியே என்று கண்ணனும் வாரானால் காவுத்தனும் வாரானால் எல்லாமே விபவத்தை பத்தினது. ஆனா திருவங்கியாழ்வார் மணல் எடுத்தது எங்க தெரியுமோ, சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதுர்கட்சி ஊரகமே பேரகமே பேரா மறுதிருத்தான் வெள்ளரையே வெக்காவே பேராலி தன்கால் நரையூர் திருப்புலியூர் ஆறாமம் சூழ்ந்த வரங்கம் பாரோர் புகழும் வதலி வடமுதுரை என் அத்தான திவ்ய தேசங்களுக்கு போபறேன். போய் போய் என்ன பண்ணிருந்தா காரார் திருமேனி காணும் அளவும் போய் இந்த அச்சாவதார பெருமாளை சேவிக்கிற வரைக்கும் நான் மடல் ஊறாமல் இருக்க மாட்டேன், வாரார்கும் பெண்ண மடல் என்று மடல் எடுத்ததும் அர்ச்சாவதாரத்திலே பண்ணிட்டார். அப்ப மடலும் விபவத்தில் நம்மாழ்வாருக்கு, இவருக்கு அதிலும் அர்ச்சை, மடல் எடுத்ததோ துதுவிட்டதோ அனுகாரம் பண்ணினதோ ஏதுவாக இருப்பினும் அல்லது ஊடினதோ எல்லாமே விபவத்தில் இருக்கு கரியனுக்கு, எல்லாமே அர்ச்சையில இருக்கு மாறனுக்கு. மாறி இருக்கிறார் மாறன், கலியன் முடுக்கோடு பாடுகிறார் கலியன். அப்ப மாறனுக்கும் கலியனுக்கும் ஒற்றுமை பார்த்தால் அங்காங்கி பாவத்திலே நாலு மாறுமாக பாடினார். அசகிருது பிரபத்திகரணம் உண்டு, இந்திரியங்களைக் கண்டு பயப்படுதல் உண்டு, சம்ஸ்லேஷத்தில் தரித்து விஸ்லேஷத்தில் தரியாம உண்டு, தத்த விவேகம் உண்டு, இது தனி உண்டு. வேற்றுமை பார்த்தால் ஒற்றுமையிலேயே வேற்றுமையாக இன்னென்ன விஷயங்கள்ல ஒற்றுமை உண்டு, அதற்குள்ளேயே வேறு கோணத்தில் அனுபவித்தார்ந்தது உண்டு. இப்படி பல விஷயங்களில் மாறனும் கலியனும் ஆனா ரெண்டு பேரும் பகவத்விஷய அனுபவத்தை நன்கு நமக்கு கொடுத்தார்கள் என்று கொள்ள வேண்டும். திருவங்கியாழ்வார் திருவடிகளுக்கும் இன்னும் முன்பாக நம்மாழ்வாருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி அமைகிறேன், க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். நல்ல ஹோட்பாட்டு உலகங்கள் மூன்றினுள்ளும் தான் நிறைந்த அள்ளி கமலக்கண்டனை அந்தன் குருகூர் சடபோமன் சொல்லப்பட்ட வாயிரத்தில் இதையும் பத்தும் வல்லார்கள் நல்லபதத்தால் மனைவாழ்வர் கொண்டமண்டில் மக்களேன்னு சொல்லி அமைகிறேன்.